கட்டும் கர்த்தாவே துதிக்கிறோம் அன்று. எங்களுக்கான மீட்பை கட்டளைட்டு அவரை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வார் செல்வரை சம்பாதித்தவரே ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் அன்று. எங்களுக்கான ரட்சிப்பை தந்து கட்டவர், எங்களுக்காண்டவரே உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தினக்காக நன்றி செலுத்திரும் ஸ்தோத்திரிக்கும் கர்த்தா. கடைசி காலத்தில் உமக்கான எங்கள் மதிமறையீடாக வைத்திருக்காக ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக நீ ரெண்டு ரத்தம் சிந்தின தேவனை ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. எங்கள் மாத்திலே அன்று நீர் இன்னும் வழி நடத்துகிற ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் கர்த்தாவே என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கும். வார்த்தையை கடைசி காலத்தில் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்தி, எங்களுக்கு உதைக்கு தசை தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. துதிக்கிறோம் அன்றரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே நாங்கள் ஒரு சில பேராக உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த லைவ் மூலமாக ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் அனைவரும் அன்றை இணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த ஆராதனை அன்று தொடக்கம் முதல் அன்று முடிவு வரை உம்முடைய பிரசனம் எங்கள் மாத்தியிலே வந்து இறங்கட்டும் கத்தாவே. இந்த ஆராதனை அன்று நேர்த்தியாக நடக்க நீ கிருபை செய்தல்லும். இந்த லைவ் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரும் அன்றே அன்று ஒவ்வொருவரும் பயபக்தியோடு இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபை செய்தல்லும் கத்தாவே. ஒவ்வொரு நல்லது என்று உணர வேத வாக்கியங்கள் அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபை செய்தலும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த வேத வசனங்கள் நாம் கேட்கும் பொழுது இன்னும் அன்றரை பசுத்தாவினால் எங்களை நிரப்பும் என்றே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைத்த அன்றரை அதிக விசுவாசத்தை எங்களுக்கு இந்த வேலையில நீ கட்டளையிட்டாரலும் கர்த்தாவே. இந்த கடைசி கால சோதனைகளை நாங்கள் ஜெயிப்பதற்கு அன்றரை என்ற போதுமான விசுவாசத்தை நீ ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிட்டாரலும் கர்த்தாவே. லைவ் மூலமாக கேட்கும் பொழுது அன்றரை எல்லாரையும் நீர்த்தாமே அபிஷேகம் பண்ணப்பட்டது வேண்டிக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆதாரமாக நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 3:6 வசனத்தை வாசிப்போம்.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார்.
போதும். இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு, லீன் நாட் அன்டு தை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ற தலைப்பை நம்ம காணவிருக்கிறோம். லீன் நாட் அன்டு தை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ற தலைப்பிலே நாம பார்க்கிறோம். சுய புத்தியின் மேலே இன்னைக்கு வந்து அநேகர் சாய்ந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு எப்படி இருக்கு என்றால், எஜுகேஷன் சிஸ்டம் தான் வந்து அது மெயினான ஒரு விஷயமாக கருதுகிறது. த வேர்ல்டு டுடே இஸ் செர்டன்லி லேய்டு அப்பான் எஜுகேஷன். இன்னைக்கு முழுவதும் உலகம் முழுவதும் எஜுகேஷன் தான் வந்து மிகவும் இம்பார்ட்டண்டாக அவங்க கருதுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா, எஜுகேஷன் இருக்கா, எதை நீ வந்து என்ன எஜுகேஷன் படி எவ்வளோ நீ படித்திருக்கிறாய் என்று கேட்குறான். ஒரு மனுஷன் வந்து ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால், ஒரு டீசெண்டான ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால், அவன் அட்லீஸ்ட் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஹை ஸ்கூல் ஆவது அவன் வந்து முடித்திருக்க வேண்டும். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா வந்து இந்த மனுஷனுடைய விஸ்டம் எப்படி இருக்கிறது, இந்த மனுஷனுடைய ஞானத்தினாலே வந்து இந்த உலகமும் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால என்னது, உலகம் முழுவதும் எஜுகேஷனுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஆனா த விஸ்டம் ஆஃப் மேன் விச் இஸ் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. மனுஷனுடைய விஸ்டம் வந்து எப்பொழுதுமே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அது முரண்பாடாக உள்ளது, அது கான்ட்ராரி டு தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை வந்து எப்பொழுதுமே மனுஷனுடைய ஞானத்துக்கு எட்டாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வந்து சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை வந்து ஆராய்ந்து அறிய முடியாத எந்த மனுஷனாலும் அவரை வந்து தன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூலமாக கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு மனுஷன் நினைத்தால் அது முற்றிலும் வந்து தவறானதா இருக்கிறது. அதனால வந்து இன்னைக்கு வந்து அது முற்றிலுமாக வந்து இன்னைக்கு எஜுகேஷனை வந்து அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறார்கள். அதே சமயத்தில் இந்த டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, பைபிள் காலேஜ் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டாம் நினைக்கும் பொழுது அது மனுஷனுடைய அது தியாலஜியாக இருக்கிறது, அது அவனுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய முடியாது, அது என்ன பண்ணாது, கர்த்தருடைய வார்த்தையை வந்து அது வெளிப்படுத்தாது என்று சொல்லி பார்க்குறோம். அதனால என்னது, இன்னைக்கு எஜுகேஷனை காட்டிலும் நமக்கு மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை வந்து எல்லா எஜுகேஷன்ஸுக்கும் அது மேலானதாக இருக்கிறது. அதுக்காக நமக்கு வந்து எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவோம் நினைக்க கூடாது. நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து எஜுகேஷன் வந்து நமக்கு தேவைதான். பட் என்ன பண்ணக்கூடாது, நாட் டு பி இல்லிட்ரேட், நம்ம படிக்காதவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நாட் டு லீன் ஆன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த எஜுகேஷன் மேல வந்து தான் சாயக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் பக்கத்திலே நம்ம சாய வேண்டும். எஜுகேஷன் வந்து என்னைக்குமே அது ஃபெயிலியரை கொண்டு வருகிறதா இருக்கிறது, அது எல்லாமே வந்து அது ஃபெயிலியர்ல முடிகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து அது எப்பொழுதும் மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் பட்சத்திலே நாம் சாயும் பொழுது அது என்னைக்குமே ஒழியாததா இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாமே வந்து அது ஃபெயிலியர்ல முடிகிறதா இருக்கிறது. அதனால என்னது, அந்த எஜுகேஷன் மேலே நம்ம வந்து அதன் மேலே அதிக நம்பிக்கை வைக்காதபடிக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையில வந்து விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து ஒரு வாழ்நாள் வந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்நாளில் அவன் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, எஜுகேஷன் என்ன சொல்கிறது, எஜுகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து புறக்கணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு டெத் வரும்பொழுது அங்கே என்ன செய்கிறது, அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக போகிறது. டெத் இஸ் நாட் ஸோ பேட், அது வந்து ஒரு ரொம்ப மோசமான காரியம் கிடையாது. பட் கமிங் டு த ஜட்ஜ்மெண்ட் இஸ் த பேட் பார்ட். ஹல்லேலூயா. அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும் பொழுது அது ஒரு பேட் பார்ட்டாக இருக்கு. ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தையில ஜீவித்து அந்த வார்த்தையிலே அவன் வந்து பரிசுத்தவானாக கர்த்தர் அவனை மாற்றும் பொழுது, அவன் மரிக்கும் பொழுது நிச்சயமாக அவன் வந்து உயிர்த்தெழுதல் அடைகிறான். அவனுக்கு நித்திய எட்டர்னிட்டி அவனுக்கு உண்டு. ஆனா வந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை அறியாதபடிக்கு ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அவன் எங்கே செல்கிறான், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவன் போக வேண்டியதா இருக்கிறது, அவனுக்கு நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால வந்து எப்பொழுதுமே கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ எவ்வளவு படிச்சிருக்கிற என்பதை வந்து அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. God is not going to inquire of you how much schooling you got when you are on the earth. நீ உலகத்தில் இருக்கும் பொழுது எவ்வளோ நீ படித்த, எவ்வளோ ஞானத்தை நீ கெயின் பண்ண என்பதை குறித்து கர்த்தர் கேட்பது கிடையாது. ஒருவேளை அவன் வந்து மினிஸ்டராக ஒரு பாஸ்டராக இருந்தா கூட அது வந்து அதுவும் முக்கியம் கிடையாது. கர்த்தர் எதை கேட்கிறார் என்றால், அவருக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் இருக்கிறது என்றால், பட் இட்ஸ் கோயிங் டு பி ரிக்வயர்ட் அபவுட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிந்திருப்பது தான் வந்து அது முக்கியமா இருக்கிறது. ஆமீன். அதன் பட்சத்திலே நாம சார்ந்து அதை நாம ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு எஜுகேஷன் வந்து அது லைஃப் கிடையாது, அது எட்டர்னிட்டி, அது எட்டர்னல் லைஃப் அது நமக்கு கொடுக்காது. பட் கர்த்தருடைய வார்த்தை வந்து அது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 17:3 வாசிப்போம்.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
இயேசு கிறிஸ்துவை ஒன்றான தேவன், ஒன்றான மெய்தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒன்றான மெய்தேவனை நம்ம அந்த அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாங்க, அநேகர் வந்து இந்த பைபிள் காலேஜ் படிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, டிர்னிட்டியை பிலீவ் பண்ணுறாங்க. எல்லாமே நாங்க வந்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், நாங்க வந்து சபையில வந்து ஒரு 1000 மாறிவிட்டோம் என்று சொல்லி தங்களை வந்து பெரிய அங்கிகளை தரித்து கொண்டு தங்களை பரிசுத்தவான் மகான்கள் போல் காம்பிடித்துக் கொண்டிருக்கவர்கள் என்ன சொல்லுகிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன், காட் வந்து ஒருத்தரா மூன்று பேரா என்று அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷனா இருக்கிறது. இங்க யோவான் 17:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவ அனுப்பும் பொழுது அது யாரு, அவர் தான் இங்க வந்து இந்த ஃபார்ம்ல வருகிறார். ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடிக்கு, அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிறனால அவர்களுக்கு நித்திய ஜீவனானது இல்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றான மெய் தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு வார்த்தையின் மூலமாக அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம பெற்றிருக்கும் பொழுது, அந்த வார்த்தையின் பட்சத்தில் நாம சார்ந்து இருக்கும் பொழுது, நாம வந்து நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு எப்பொழுதும் எல்லாம் வார்த்தையானது என்ன பண்ணுது, வேர்டு எப்பொழுதுமே வந்து அது இயேசுவை தான் பாயிண்ட் பண்ணது, இயேசு கிறிஸ்துவை தான் அது பாயிண்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. அது ஒரு நார்த் ஸ்டாராக இருக்கிறது. The word is just like the north star. Now the compass is the Holy Spirit. Hallelujah. இன்னைக்கு வந்து காம்பஸ் நாம பெற்றிருக்கிறோம். அந்த காம்பஸ் என்ன பண்ணும், எப்பொழுதுமே வந்து நார்த்த தான் வந்து காமிக்கும். அது நார்த்தை காண்பிக்கும் பொழுது மற்ற திசைகளை அதை வச்சு அவங்க அறிந்து கொள்வார்கள். அதே போல இன்னைக்கு நம்ம காம்பஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கும் பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுகிறது, the Holy Spirit will always point toward the word. Hallelujah. அது எப்பொழுதுமே என்ன பண்ணுது, வார்த்தையை தான் காண்பிக்கிறதா இருக்கிறது. அது ஹோலி ஸ்பிரிட்டை பரிசுத்தாவியை பெற்றவர்கள் வந்து அவங்க வந்து ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க அதிலே சாய மாட்டார்கள். மனுஷனுடைய கோட்பாடுகள், மனுஷனுடைய கருத்துகள் பக்கம் சாயாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்ன செய்கிறான், பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன் வந்து எல்லா காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை அறிந்துதான் அவன் செய்கிறான். ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்து அது கொடுக்கப்பட வேண்டும். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். அதனால முதலாவது நமக்கு முக்கியத்துவம் என்னது, அந்த வார்த்தையை நாம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதன் பட்சத்தில் நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தர் வந்து அப்பொழுது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அற்புத அடையாளங்கள் நடக்கும். நம்ம கேட்கிற நம்ம செய்கிற காரியங்களை வந்து கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒன்று இருக்கும். ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு வந்து எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையின் பட்சத்திலே சாரும் பொழுது அங்கே வந்து கர்த்தர் வந்து அதை வாய்க்க செய்வார். அங்கே அற்புத அடையாளங்களை செய்கிறார். இன்னும் வந்து அதில் கர்த்தர் வந்து கிரியை செய்ய முடியும். மனுஷன் வந்து தன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பைபிள் காலேஜ் தான் வந்து முக்கியமா இருக்கிறது என்று அவர்கள் எல்லாரும் கருதுகிறார்கள். இன்னைக்கு அநேக டினாமினேஷன்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ் ஆக இருக்கிறது. எல்லாமே என்ன சொல்லுகிறார்கள், நீ வந்து பைபிள் காலேஜ் படிச்சு அந்த டிகிரி பேப்பர் வாங்கினாதான் வந்து இங்க ஆயராக முடியும் அப்படின்னு சொல்லு. ஆனால் என்னது, உண்மையிலே வந்து கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தால் மாத்திரமே அவன் வந்து அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று. அந்த டிகிரி பேப்பர் என்னது, அது மழிந்து போகிறதா இருக்கிறது. அது மனுஷனுடைய ஓன் தியாலஜியாக இருக்கிறது, அதோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான், அந்த பட்டத்தை வாங்கிவிட்டு அவன் வந்து நான் வந்து பரிசுத்தாவே பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய கிரியைகள், அவனுடைய பிரீச்சிங் எல்லாமே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்ட்ரரியாக இருக்கும் பொழுது அவன் எப்படி உண்மையிலேயே பரிசுத்தாவே பெற்றிருக்க முடியும்? When a person says that have the Holy Ghost and accept something contrary to the word, கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்ட்ரரியாக இருக்கிற ஒரு காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டு நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கேன்னு அவனால் எப்படி சொல்ல முடியும்? திருத்துவம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து அது எதிராக இருக்கிறது, அது முரண்பாடாக இருக்கிறது, அது கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட். அதை பற்றிக்கொண்டு திருத்துவத்தை விசுவாசிக்கிறேன் ஆனால் நான் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு உண்மையான பரிசுத்தாவே கிடையாது. தட் genuine Holy Ghost they got. அவங்களுக்கு வந்து உண்மையான பரிசுத்தாவி கிடையாது. தங்களை தாங்களே வந்து பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டிருக்கும் என்று தங்களை அது ஏமாற்றிக் கொள்கிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த உண்மையிலே ஹோலி ஸ்பிரிட் பெற்றிருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, the Holy Spirit always points to the Christ and the Christ is the word. Hallelujah. அது எப்பொழுதுமே கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமே. நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் என்னது, இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துறோம். முதல் ஸ்தானத்தில் நம்ம என்ன வைக்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை வைக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம வைக்கும் பொழுது அதுதான் வந்து எப்பொழுதுமே வந்து கர்த்தரை அது காண்பிக்கிறதா இருக்காது. வேர்டுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன் மேலே நாம வந்து சாய்கிறதா இருக்கிறோம். மனுஷனுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி சாயும் பொழுது அது வந்து அது கர்த்தருடைய வார்த்தைக்கு அது கான்ட்ரரியாக இருக்கிறது. அதிலே வந்து நித்திய ஜீவன் இல்ல. நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அது என்னது, அது நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வந்து சாயும் பொழுது அதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. டு ஃபைண்ட் லைஃப் யூ காட் You got to lean to the word. That's life. Hallelujah. நம்ம வார்த்தையின் மேலே சாயும் பொழுது அதுதான் நமக்கு வந்து ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. மற்ற காரியங்கள் என்னது? அது அழிவிலே கொண்டு செல்கிறது. இன்னைக்கு உலகமானது முற்றிலுமாக வந்து இன்னைக்கு அதிகமான வந்து அறிவிலே இருக்கிறது. அதிக அறிவை பெற்றுக்கோம், நாங்கள் வந்து அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது எல்லாமே எங்க போய் முடிகிறது? அது எல்லாமே அழிவுல போய் முடிகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து ஒரு பெரிய அழிவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. உலகம் எங்கிலும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு குட் நியூஸே நம்ம எதிர்பார்க்க முடியல. இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அது எவ்வளவாக வந்து உலகத்தை சீரழிச்சிருக்கிறது என்பதை நம்ம வந்து காண முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம சாய்ந்திருக்கும் பொழுது அது எங்களை நம்ம எங்க கொண்டு போகிறது? அது மில்லினியம்க்கு கொண்டு போகிறது. அது நம்மளை எட்டானிட்டிக்குள்ளாக கொண்டு போகிறது. அங்கே என்னது? எந்த அழிவும் கிடையாது. அங்கே நமக்கு நித்திய சந்தோஷம் உண்டு என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் வந்து மனுஷனுடைய நாலேஜுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. மனுஷனுடைய அறிவு வந்து எப்பொழுதுமே வந்து அது அழிவை நோக்கி தான் செல்கிறது. அது வந்து எப்பொழுதுமே அது ஜீவனை கொடுக்கிறது கிடையாது. ஆனா வந்து கர்த்தர் வந்து அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னது அந்த வார்த்தையில இருக்கும் பொழுது அந்த ஜீவனை நாம வந்து இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
முதலாவது வந்து இங்க கர்த்தர் வந்து முதலாவது ஒரு குடும்பத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். God gave his first family on earth is word to live by eternally என்று பார்க்கிறோம். கர்த்தர் வந்து ஆதாம் ஏவாளை உலகத்திலே கொண்டு வந்து அவங்க வார்த்தையினாலே அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களிடத்திலே வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருந்ததுனால அவர் நித்திய காலம் ஜீவிக்கும்படியானதான் அது வந்து கொண்டு வந்தது. அதுல வந்து அழிவு இல்லை, அதுல வந்து எந்த பழுதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து என்னது எப்பொழுதுமே வந்து நித்திய காலம் அவர்கள் வந்து இந்த வார்த்தையின் கீழே வந்து ஜீவிக்க வேண்டும் என்று அப்படியாக தான் அவர்களை வந்து உருவாக்கினார். ஆனா என்ன ஏவாள் என்ன செய்தால் அந்த செயினை வந்து அவர் புரோக் பண்ணி விட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த கண்ணி ஒன்று வந்து விடுபட்டு போகும் பொழுது அந்த டோட்டலா அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே கட் ஆகிறது. அந்த செயின் வந்து மொத்தமாக கட் ஆகும் பொழுது அவ என்ன செய்து விட்டால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்ட்ரரியான ஒரு காரியத்தை அவள் அங்கே தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அவள் வந்து ஈஸியாக அங்கே வஞ்சிக்கப்பட்டு போனால் கர்த்தர் அங்கே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து அவள் கான்ட்ரரியான ஒரு காரியத்தை அவள் சூஸ் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன நடந்த ரிசல்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது இட் பிளஞ்ச்டு த ஹோல் ஹியூமன் ரேஸ் டு டெத். அது என்னது? இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா அந்த ஹியூமன் ரேஸ் எல்லாத்தையும் வந்து அது மரணத்துக்கு வழி நடத்துகிறதா இருந்தது. அது வரைக்கும் என்னது அந்த மரணம் என்பது கிடையாது. அவர்களுக்கு எட்டானேலேயே அவங்க வந்து நித்திய காலம் அவர்கள் ஜீவிக்கும்படியாக அவர்கள் வந்து உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த செயின் ஆனது புரோக் ஆகும் பொழுது அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்ட்ரரியான ஒரு காரியத்தை அவங்க அவர்கள் வந்து அது பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே அவள் சாயும் பொழுது அங்க என்ன நடந்தது? அங்க வந்து அங்க மரணமானது வந்தது என்று பார்க்கிறோம். ஏவாள் மூலமாக மரணமானது உலகத்திலே பிரவேசித்தது. இன்னைக்கு உலகம் எங்கிலும் வந்து இப்பொழுது இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் அந்த மரணமானது வருகிறது. இப்பொழுது இந்த 2020 வருஷத்திலே உலக மக்களுக்கு இருக்க காமனான ஒரு அதிகமான பயம் நமக்கு எப்போ மரணம் வரும் என்று எல்லாருமே உலகமே இன்னைக்கு வந்து பயத்தில் இருக்கிறது. ஆனா வந்து என்னது உலக மனுஷன் என்ன சொல்லுகிறான்? தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ளுகிறான். தான் வந்து பெரிய காரியங்களை செய்துட்டேன், உலகமே என்னை பாராட்டுது என்று சொல்லுகிறான். ஆனா இன்னைக்கு உலகமே வந்து அழிவிலை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறது. உலகமே வந்து டெத்துக்கு அந்த சாவு பயத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது? அது ஏவாள் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த சபை வந்து ஒரு பெண் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். இன்னைக்கு இருக்க சபையும் அதே போல வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. மனுஷனுடைய பிரமாணம், மனுஷனுடைய கோட்பாடுகள்னாலே இன்னைக்கு சபைகளானது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்னது இன்னைக்கு வந்து ஏவாள் அங்கே வஞ்சிக்கப்பட்டது போல இன்னைக்கு வந்து எல்லா டினாமினேஷனும் அது வந்து தங்களுடைய சொந்த கோட்பாடுகள் அதிலே சாய்ந்திருக்கிறது. தங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அவங்க இப்ப சாய்ந்திருக்கிறாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி அவங்க விசுவாசிக்காதபடிக்கு தங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க வந்து அவங்க இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்ய வேண்டும்? ட்ரஸ்ட் நாட் யுனர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேல விசுவாசம் வைக்காதபடிக்கு Trust in the word of the Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டுமே கான்ட்ரரியாக இருக்கும். கரு மனுஷனுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான காரியங்களா இருக்கிறது. அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அது செவி கொடுக்கும் பொழுது அங்க ஏவாள் என்ன பண்ணதால் அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் செவி கொடுக்கும் பொழுது அழிவு வந்தது என்று பார்க்கிறோம். ஆனா வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அவருடைய சத்தத்தை நாம கேட்கும் பொழுது அந்த சத்தத்தை நாம வந்து உணர்கிறோம். இன்னைக்கு உலகமெங்கிலும் வந்து அதிகமான அந்த விளங்காத சத்தங்கள் இருக்கிறது. அதன் மத்தியிலே வந்து நமக்கு வந்து கர்த்தருடைய அந்த வாய்ஸ் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 10:27-28 வாசிப்போம்.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
அங்க என்ன சொல்லப்படும், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த வாய்ஸ் என்னது, அது வேர்ட் ஆஃப் காட் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வேர்ட் நம்ம மத்தியில இருக்கிறது, அந்த வாய்ஸ் நம்ம பெற்றிருக்கிறோம். நாம வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம் என்றால் அந்த வாய்ஸுக்கு மட்டும்தான் நம்ம செவி கொடுக்க முடியும். மற்ற வாய்ஸ் வரும் பொழுது அந்த வாய்ஸுக்கு நாம வந்து செவி கொடுக்க முடியாது என்று பார்க்கிறோம். அது வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிறது. டால்டன் ப்ரூஸ் உபதேசத்தை வந்து ஒருத்தர் நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அந்த உபதேசத்தை நம்ம செவி கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அதே போல என்னது, யெசுவா மேசியான ஒரு உபதேசம், அதெல்லாமே வந்து விளங்காத சத்தமா இருக்கிறது. இன்னும் அநேக விளங்காத சத்தங்கள் இருக்கிறது. ஆனா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வாய்ஸ் ஆஃப் காட் நம்ம மத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேர்டு தான் அந்த வாய்ஸாக இருக்கிறது. அந்த வாய்ஸ் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கிறோம், அதை நாம வந்து அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எப்படி செவி கொடுக்கும், அந்த வாய்ஸை அறிந்தா மட்டும்தான் செவி கொடுக்க முடியும். அந்த வாய்ஸ் அறியாதவர்கள் வந்து அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் வந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் நம்ம ஈக்லெட்ஸ் ஆக கழுகு குஞ்சுகளாக இருக்கிறோம். தாய் கழுகு வந்து தன்னுடைய குஞ்சை தேடி அது வருகிறது. அது கொஞ்சம் தேடி வரும் பொழுது அது அந்த கிரீச் என்ற சத்தம் அங்கே போடுகிறது. இங்கே கழுகு குஞ்சு எங்கே இருக்கிறது, கோழி குஞ்சுகள் மத்தியிலே இருக்கிறது. அந்த சத்தம் வந்து அதுக்கு விளங்காத சத்தமாக இருக்கிறது. அந்த கோழி குஞ்சுகளை கிளக் கிளக் என்ற சத்தம் வந்து அது விளங்காத சத்தமாக இருக்கிறது. ஆனால் தாய் கழுகு மேலே பறந்து வந்து அந்த சத்தம் கொடுக்கும் பொழுது அந்த சத்தம் வந்து மேட்ச் ஆகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் ஒரு நாள் அந்த விளங்காத சத்தத்தின் மத்தியில இருந்தோம். ஆனா இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த வாய்ஸ் ஆஃப் காட் வந்து நமக்கு வந்து துணிக்கும் பொழுது, இந்த மெசேஜ் நம்ம காதுல துணிக்கும் பொழுது அன்னைக்கு என்னாச்சு, நம்மளுடைய வந்து ஜீவனானது அங்க உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை நாம பற்றிக்கொண்டு வார்த்தையின் மேலே நாம சாய்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தாய் கழுகை நாம அறிந்திருக்கிறோம், அந்த சத்தத்தை நாம அறிந்திருக்கிறோம். அந்த சத்தத்துக்கு நாம எப்படி, ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாயின் இடத்துல வந்து தன்னுடைய தாயை அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த நாள் முதல் கொண்டு அதனுடைய தாயை அது அறிந்திருக்கிறது. ஒரு பாகமாக இருக்கிறோம். அந்த பாகமாக இருக்கும் பொழுது நாம என்ன செய்வோம்? ஸ்டேஸ் வித் தி வேர்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம தரித்திருப்போம். ஆமென். மற்ற சத்தத்துக்கு நாம செவி கொடுக்க மாட்டோம். அனதர் மாமா ஹி வில் நாட் ஃபாலோ. ஹி வில் நாட் ஃபாலோ அனதர் மாமா. என்னது அது? இன்னொரு தாயை வந்து அது ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா என்றால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வந்து அந்த உண்மையான வாய்ஸை நம்ம அறிந்து அதன் கீழே வரும் பொழுது இன்னைக்கு அநேக விளங்காத சத்தங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறது. அந்த விளங்காத சத்தங்கள் வந்து அது நம்மளை வஞ்சிக்க முடியாது என்று பார்க்கிறோம். 1 Corinthians 14:8 வாசிப்போம்.
அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்?
விளங்காத சத்தமிட்டால், விளங்காத சத்தங்கள் இப்ப நம்ம மத்தியில இருக்கிறது. இந்த விளங்காத சத்தத்துக்கு நாம என்ன பண்ண முடியாது? அது செவி கொடுக்க முடியாது. இன்னைக்கு அநேக வந்து இந்த சத்தியத்திலே அநேக வந்து காரியங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்கள் இருக்கிறது. பிரணாமே வந்து அவர் வந்து காட் என்று சொல்லும் பொழுது அதை நாம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை ஒரு ப்ராஃபட்டாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் மூலமாக இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கும் பொழுது அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அவர் நம்மளை பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். அது அவர் என்னது அந்த அந்த ஆட்ரிபியூட்லேருந்து வந்திருக்கும் பொழுது நாமளும் என்னது அவரை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை அறிந்திருக்கும் பொழுது மற்ற காரியங்களை வந்து நம்மளை வந்து அவருடைய இடத்துலேருந்து பிரிக்க முடியாது என்று பார்க்கிறோம். கர்த்தர் வந்து என்னது அவருடைய ஆட்ரிபியூட்டாக இருக்கிறோம். அவருடைய சிந்தையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அவர் வந்து என்னது சீமோனை பார்த்து என்ன சொல்கிறார்? அது வசனத்தை வாசிப்போம். ஜான் யோவான் 1:42
பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம்.
அங்க சீமோனை பார்க்கும் பொழுது அவனை கர்த்தர் அறிந்திருக்க அவனுடைய அவன் வந்து பார்க்கும்போது காட்னோட ஆட்ரிபியூட்டாக இருக்கிறான். அவனுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவனை அங்கே பேர் சொல்லி அழைக்கிறார். அவனுடைய தகப்பன் பேரை சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வந்து அந்த கேபா என்று நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய் என்பதையும் அவர் இங்கே சொல்லுகிறதை காண்போம். அதே போல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வந்து அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவர் இந்த உலகத்திலே வரும்பொழுது இந்த தியாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க? அவரை பார்த்து ஈவில் ஸ்பிரிட் என்று சொன்னாங்க. அவரை பேல்செபூல் என்று சொன்னாங்க. இந்த தியாலஜியன்ஸ் வந்து எப்பொழுதுமே என்னது கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்ட்ரரியாக சொல்லுவாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வந்து பற்றி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம் என்று சொன்னாலும் அவங்க பேசுகிற காரியங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும்பொழுது அவர் அங்கே ஈவில் ஸ்பிரிட் சொன்னாங்க. எதனால என்றால் they lean to their own understanding. அவங்க என்னது அவங்களுடைய தங்களுடைய சுய புத்தியின் மேல் அவர்கள் சார்ந்திருந்தபடியால் அவரே வந்து மேசியாவை அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று பார்க்கிறோம். அவர் வந்து என்னது கர்த்தர் உலகத்திலே வரும்பொழுது அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உலகத்திலே வந்தார். இன்னைக்கு ஆனாலும் வந்து அந்த வேதவார பரிசேயர்கள் வந்து அவருடைய கண்களானது குருடாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு வேல், ஒரு திரையானது அங்கு மூடப்பட்டிருந்தது. The veil of their own theology had them blinded என்று பார்க்கிறோம். அவங்களுடைய என்னது அந்த own theology என்ற வேல் வந்து அவங்க முகத்து முன்னாடி அந்த திரை போடப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருந்தது. மேசியாவை அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களை பின்பற்றுகிறார்கள். அந்த சினகோக்கில் போகிற ஒவ்வொருவரும் என்ன பண்ணாங்க? அதன்படி அவங்களும் பிளைண்டாக இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதே போல ஸ்தாபனங்கள் எப்படி இருக்கிறது? அவர்கள் வந்து ஒரு பிளைண்டாக இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு திரை இருக்கிறது. அந்த சபையை சேர்ந்த அங்கத்தினர்களுக்கும் அந்த திரையானது இருக்கிறது. கர்த்தரை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவர் ஒருவரா இல்லை மூன்று பேரா என்று அவர்களால் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. கர்த்தரை வந்து அந்த வெளிப்பாடை பெறாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சபையை சார்ந்து இருக்கிறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த வெயிலானது அங்கே போடப்பட்டிருக்குது. அந்த வெயில் வந்து அது எப்படி எடுக்கப்படும்? அது கர்த்தர் எல்லாரும் இயேசு கிறிஸ்து தான் எடுக்கணும். என்னது, அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டு அவங்க மாறி அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்க விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையின் பட்சத்திலே அவங்க சாயும் பொழுது கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த வேலை அவரால் எடுக்க முடியும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:14 வாசிப்போம்.
அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது.
அந்த முக்காடு அவர்களுக்கு வந்து இன்னும் நீங்காமல் இருக்கிறது. நாம படிக்கிற அதே பைபிள் தான் அவங்களும் படிக்கிறாங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவராக தெரிகிறார், அவர்களுக்கு வந்து 3 தெரியும் பொழுது அவங்க வந்து தங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க சாய்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க வந்து அந்த வெயில் அவங்க மத்தியிலே அங்க போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினாலே அது நீக்கப்படுகிறது சொல்லும் பொழுது வார்த்தை தான் அந்த நீக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் பட்சத்தில் இருக்கும் பொழுது அந்த வெயில் நீக்கப்படுகிறது, நமக்கு ரெவலேஷன் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அன்னைக்கு மேசியாவாக வரும் பொழுது, மேசியா வருவார் வருவார் என்று அந்த வேதபார பரிசேயர்கள் வந்து காத்திருக்கும் பொழுது அவங்க வந்து ஓன் ஐடியாஸ் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து எப்படியாக இருந்தா, தே ஹேட் தேர் ஓன் ஐடியாஸ் ஆஃப் வாட் மேசியா ஷுட் பி, எப்படி மேசியா வருவார், எப்படி மேசியா வருவார்னு அவங்களுக்கு ஓன் ஐடியாஸ் இருந்தது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது மல்கியா 3:1 வாசிப்போம்.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
He will quickly come to his temple என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னது, அவர் தேவ ஆலயத்துக்கு வந்து தீவிரமாய் வருவார்னு சொல்லும் பொழுது இங்க மேசியா வந்து அவங்க ஆலயத்துக்கு வருவார். அவர் வந்து முதலாவது வந்து அவர் வந்து அவர் வந்து இந்த வேதபார பரிசைகளுக்கு வந்து தங்களை வெளிப்படுத்துவார் என்று அவர்களோட தங்களுடைய ஓன் ஐடியாஸ்ல அவங்க இருந்தாங்க. அந்த ஹை பிரீஸ்ட் எல்லாம் என்னது, அங்க தேவாலயத்துல இருக்கிறாங்க. இங்க ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார்னு சொல்லும் பொழுது அவர் இறங்கி வருவது தேவாலயத்துக்கு வருவார், நான் தான் மேசியா என்று அவர் சொல்லுவார். அவர் வந்து நம்ம வந்து ராஜா வாக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் வந்து அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இருக்கிறார். அவர் மேல அவங்க சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அது நிறைவேறும்படியாக அவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனால அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்கு அந்த வார்த்தையை அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய கன்னி பிறப்பு மூலமாக வரும் பொழுது இன்னைக்கு என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த ரெவலேஷனை அவங்களுக்கு பெறாதனால அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் சாய்ந்திருந்தபடினால அவங்களால என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவை அவர் மேசியா என்று அவர்களால அறிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ண, அவர் சரியான முறையில் தான் வந்திருக்கிறார். வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வார்த்தையின்படி தான் அவர் உலகத்திலே வந்திருக்கிறார். அவர் அவருடைய கிரியை அங்கு செய்யும் பொழுது அந்த கிரியையும் வந்து அவருடைய மேசியா என்பதை அது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனாலும் வந்து என்ன பண்ண முடியல, இவங்களால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். யோவான் 14:11 வாசிப்போம்.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள்.
என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள்னு சொல்லும்போது அவர் கிரியை என்ன செய்கிறது, அவர் மேசியா என்பதை அங்க வெளிப்படுத்துகிறது. ஆனாலும் வந்து அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். அங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவருடைய அவரே அந்த நிறைவேறுதலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. How does he interpret his own word? By fulfilling it. ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுவது மூலமாக அந்த வார்த்தையே வந்து அதை நிறைவேறுதல அதனுடைய வியாக்கணமாக இருக்கிறது. அவரே வந்து தன்னுடைய வார்த்தைக்கு எல்லாமே அவரே வந்து ஹி இஸ் ஹிஸ் ஓன் இன்டர்பிரட்டர். ஹல்லேலூயா. மனுஷன் வந்து அவரை விவரிக்க முடியாது, மனுஷன் வந்து அவரை வந்து சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது, தன்னுடைய ஓன் நாலேஜ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அன்றைக்கு அதே போல தான் அவர் மாம்சத்தில் வரும்பொழுது அநேகர் அவரை புறக்கணித்து போட்டார்கள். இப்பொழுதும் கர்த்தர் வேர்ட் ஃபார்ம்ல வந்திருக்கும் பொழுது இன்னைக்கும் வந்து அநேகர் அவருடைய வார்த்தையை புறக்கணித்து போட்டார்கள். ஆனாலும் வந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த கொஞ்சம் ஜனமானது அந்த சிறு மந்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேர்டின் படி நாம் நடக்கும் பொழுது அந்த வேர்டில் நாம் சார்ந்து இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு உலகம் வந்து எல்லாமே அழிவை நோக்கி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து எப்படி ப்ராமிஸ் கொடுத்து நிறைய ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ப்ராமிஸ்லாம் எப்படி நிறைவேறும், அது நிறைவேறின ப்ராமிஸும் இன்னைக்கு அநேகர் வந்து அதை விசுவாசிப்பதில்லை. அது வந்து அதெல்லாம் இந்த கட்டுக்கதைகள் என்று சொல்லுவாங்க. இன்னும் வந்து அது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது என்று மனுஷனோட தன்னுடைய ஓன் நாலேஜ் மூலமாக அதை யோசிக்கும் பொழுது அது எதுவுமே வந்து அங்க அவளுக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த ரெவலேஷனை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்திலே நம்ம இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், நம்ம மேல வந்து பசுத்தாவியை நம்ம மேல அருள்வேன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்பிரேஷனும் நமக்கு தேவையில்லை. தட் டோன்ட் நீட் எனி இன்டர்பிரேஷன், தட் ஒன்லி நீட் அண்ட் அக்செப்டன்ஸ். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னது, அந்த வார்த்தையின்படி நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன செய்கிறது, அதில் நம்ம நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தர் சொன்ன ஒரு நிறைய அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அது எப்படி நடந்தது, மாவு எப்படி வந்தது, அப்படியே அது போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. சிம்சோனுக்கு அந்த மகாபலம் எங்க இருந்து வந்தது, அதை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அவன் சாதாரண மனுஷனா இருக்கிறான், எப்படி இதை செய்தான், அதை செய்தான், அதை ஆராய்ச்சி செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டும். கர்த்தர் வந்து அந்த வார்த்தையை மேல் நம்ம சார்ந்திருக்க வேண்டும். அந்த கிரியையின் நிமித்தமாக என்னை நம்புகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய கிரியை வந்து அங்க வந்து அவர் மேசியா என்பதை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல சோதரன் பிரானகாமுடைய ஊழியர் அநேக காரியங்கள், அநேக அற்புதங்கள் நடந்தது. அந்த அற்புதங்கள் நிமித்தமாக அநேகர் அங்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனாலும் வந்து அவ்வளவு அற்புதங்கள் நடந்தோம், அதை கண்ணதில் பார்த்தோம், அநேகரால ஒப்பு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இங்க ஒரு காரியத்தை சொல்லிடுற, அந்த பின்லாண்டில் அந்த சின்ன பையன் வந்து மரித்து இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்காக அவர் ஜபிக்கும் பொழுது அங்க வந்து அந்த குழந்தை உயிருடன் வருகிறான். இப்பொழுது வந்து இந்த பின்லாந்து அந்த ரஷ்யா பார்டர்ல இருக்கிறது. ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறது. அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, வி வில் ரிசீவ் எ காட் தட் கேன் ரைஸ் அப் த டெட் என்று சொல்லுறாங்க. அவங்க என்னது, அந்த ஒரு ஒரு உண்மையாக ஒரு கடவுளாக ஒரு காடால ஒரு குழந்தை உயிரோட கொண்டு வர முடியும்னா அப்படியாப்பட்ட காடை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. என்னது அந்த காரியம் வந்து, என்னது அவர்கள் விசுவாசி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியை வந்து அங்கே விசுவாசிக்க முடியாத செய்தது. இன்னைக்கு அநேகரால் என்ன பண்ண முடியல, அதை விசுவாசி முடியல. ஏழாம் தூதன் பிரணாம் என்பதையும் அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இந்த ரெவலேஷன் என்ன சொல்லுகிறது, அதையும் விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு டினாமினேஷன் என்ன சொல்லுகிறாங்க, எஜுகேட் தி வேர்ல்ட் என்று சொல்லுறாங்க. உலகத்தை நாங்க வந்து எஜுகேட் பண்ண போகிறோம், உலகம் முழுங்கிலும் வந்து நாங்க எஜுகேஷனை பரப்ப போகிறோம், பைபிள் காலேஜஸ் நாங்க உருவாக்குவோம், இன்னும் ஸ்கூல் காலேஜ் இன்னும் எல்லாம் என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதோ எல்லாத்தையும் நாங்க உலகம் முழுங்கிலும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், preach the gospel, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிங்கள் என்று சொன்னாரே தவிர, he never said educate the world. hallelujah. உலகத்தை வந்து எஜுகேஷன் பாதையில் நடத்துங்கன்னு கர்த்தர் சொல்லல, சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை காட்டிலும் இப்பொழுது இருக்க ஜனங்கள் வந்து இந்த டினாமினேஷன்ஸ் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து எஜுகேஷனை நம்ம பரப்பணும், பைபிள் காலேஜஸ் உருவாக்கணும், அது மூலமாக நம்ம வந்து எல்லா சபைகளும் வந்து இன்னைக்கு ஒன்று கூடி நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்றாக இருக்கிறோம். அந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல வந்து இன்னைக்கு எல்லாமே ஒன்றாகும் பொழுது அது வந்து மார்க் ஆஃப் தி பீஸ்டாக இருக்கிறது, மிருகத்தின் முத்திரையாக இருக்கிறது, அது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. அப்படியாப்பட்டவர்களை குறித்து நாம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவர்களை வந்து விட்டு நாம விலக வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் பிளைண்டா இருக்கிறாங்க. எது அவங்கள பிளைண்டாக மாற்றி விட்டது, இந்த விசுவாசத்தை நாம் அந்த ரெவலேஷனை நாம வந்து அது நம்ம சொல்லும் பொழுது அதன் மேல அவங்க விசுவாசம் வைக்கல, அதை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. Because they would not accept revelation. அவங்களால என்னது, அந்த வெளிப்பாட்டை வந்து அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, அதை அவர்களால் அக்செப்ட் பண்ண முடியவில்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, பிளைண்டாக காணப்படுகிறாங்க. திரையானது அவர்கள் மேலே இருக்கிறது, அவங்க ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அவங்களுடைய கண்களை மறைத்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே பிளைண்டாக இருக்கும் பொழுது இன்னைக்கு அவங்களால வந்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் வந்து அழிவுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மத்தியில் என்னது, உமன் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அது ஒரு டிஸ்கிரேஸாக இருக்கிறது. அந்த உமன் பிரீச்சர்ஸ் வந்து பைபிளுடைய வார்த்தைக்கு அது கான்ட்ரரியாக இருக்கிறது. அதே அவங்களை செய்யும் பொழுது எல்லாமே அவங்களுடைய செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறது. அங்க வந்து அவங்க மத்தியிலே வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது. இன்னைக்கு அவங்க மத்தியில வந்து ஒரு தெளிவான காரியம் வந்து கேட்கும் பொழுது ஒரு வார்த்தையிலே தெளிவு இருக்கிறதா என்று பார்த்தா தெளிவு கிடையாது. அவங்க டிர்னிட்டியை பிலீவ் பண்றாங்க. அந்த டிர்னிட்டியை குறித்து நம்ம கேட்டால் கூட அவங்களுக்கு தெளிவான ஆன்சர் தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறதாவது எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறது. அது அது கர்த்தர் யார் என்று கேட்டால் பிதாவா குமாரனா பரிசுத்தாவியா அவங்களால சொல்ல முடியாது. மூன்று கடவுளை வந்து யாரை நம்ம வொர்ஷிப் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவங்க மத்தியில் என்னது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது. ஏனென்றால் அவங்க மத்தியில வந்து பரிசுத்தாவை அவர்கள் பெறவில்லை. அந்த வார்த்தையின்படி சார்ந்து இல்லாமல் அவங்க வந்து ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல மனுஷன் வந்து தன்னோட சுய புத்தியின் மேலே இங்க சாய்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில வந்து இன்னைக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கே தவிர ஒரு தெளிவான கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அறிந்திருக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல வந்து யோவான் ஸ்நானகனுக்கும் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆனது வந்தது. ஏன்னா அவன் வந்து அவனுக்கும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அவனுக்கு என்னது ஒரு கன்ஃபியூஷன் வருகிறது. ஜான் வாஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் வென் ஹி வாஸ் த்ரோட் இன் டு பிரிசன். அவனுடைய அந்த சிறைச்சாலையில் அவனை போடும் பொழுது அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து விட்டது. அவன் என்ன கேட்கிறான் மத்தேயு 11:2-3 வாசிப்போம்.
அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான்.
அங்க கர்த்தரே அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். ஆனா இப்ப என்ன கேட்கிறான் வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று. எதனாலனா இயேசு வந்து அவர் வந்து ராஜாவாக வந்துருவார் நினைத்திருக்கலாம். ஆனா இவர் என்ன செய்கிறார் அங்க சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு அங்க ஜபம் செய்து அவர்களுக்கு வந்து அவர் நோய்களை அப்புறப்படுத்துகிறார். ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ப்ராஃபட் மினிஸ்ட்ரி அங்க செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னது ஒரு கன்ஃபியூஷன் வந்து விட்டது. அந்த கொஞ்ச நேரம் அவன் என்னது தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயும் பொழுது அவனுக்கு அங்க கன்ஃபியூஷன் வந்தது. 6 வாசிப்போம்.
என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார்.
Blessed is he who is not offended in me. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் என்னது என்னைக்குமே இடரல் அடையக்கூடாது. அவருடைய வார்த்தை வந்து அது எப்பொழுதுமே மாறாததா இருக்கிறது. அது ஒன்லி ட்ரூத் தான் சொல்லுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை வந்து எப்பொழுதும் நிறைவேறும். அந்த வார்த்தையின் மேல நாம வந்து அதிக விசுவாசம் வைக்க வேண்டும். அதை நாம் அதன் மேலதான் நாம சார்ந்து இருக்க வேண்டும். ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்பொழுது அங்க என்ன வருகிறது கன்ஃபியூஷன் வருகிறது. ஓன் அந்த சுய புத்தியின் மேல் சாயும் பொழுது வார்த்தையை வந்து அங்க அறிந்து கொள்ள முடியாது. மனுஷன் வந்து எவ்வளவு இன்னைக்கு வந்து அதிக நாலேஜ் உடையவனாக இருக்கிறான் இன்னைக்கு எவ்வளவு நாலேஜ் பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவனால அறிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னது அவங்க அந்த வெயிலானது போடப்பட்டிருக்கிறது. தே ஆர் பிளைண்ட் என்று பார்க்கிறோம். அவங்க குருடர்களாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு என்னது நம்முடைய காவிக்குரிய கண்கள் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இந்த காலத்தில் என்ன இந்த காலத்தில் நாம இருக்கிறோம். இப்பொழுது வரப்போகிற காலம் என்ன என்ன நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதன் பின்பு நாம எங்க செல்ல போகிறோம் எல்லாவற்றையுமே இன்னைக்கு நாம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எதனால அந்த வார்த்தையின் பட்சத்திலே நாம சார்ந்திருந்தனால எல்லாவற்றையும் இன்னைக்கு நாம அறிந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அநேகர் வந்து வார்த்தையிலே இடரல் அடைந்து விட்டார்கள். சோ மெனி ஹேவ் பிகேம் அஃபண்டட். அவங்க என்ன பண்றாங்க லேன் டு தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக அவங்க சாயும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே இடரல் அடைந்து போனார்கள். இங்க நம்ம சபையில வந்து ரொம்ப விசுவாசம் ரொம்ப ரொம்ப நல்ல விசுவாசியா இருந்தாங்க. ஆனா அவங்க லைஃப்ல என்னது திடீர்னு ஒரு இடரல் வரும். இடரல் வந்து என்ன பண்றாங்க பின்வாங்கி போய் அவங்களுடைய லைஃப் என்னது கர்த்தருடைய வார்த்தை விட்டு போகும் பொழுது அங்கே அவர்கள் வந்து இடரல் அடைந்து விட்டார்கள். அவங்க வந்து தங்களுடைய ஓன் ஐடியாஸ்ல வந்து அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களால அவங்க லீன் பண்ண பண்ணும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது ஸ்பாயில் பண்ணி இன்னைக்கு அநேகர் வந்து சபையை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். பார்க்கும் பொழுது அவங்க எல்லாமே வந்து இடரல் அடைந்து போகிறாங்க. ஆன்லைன்ல போயிட்டு அவங்க குவாரி போட்டு பார்த்து அவங்க தேவையில்லாத ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆன்லைன்ல பார்க்கும் பொழுது அநேக குப்பைகள் இருக்கிறது. அநேகர் வந்து தங்களுடைய சொந்த கருத்துக்களை ஓன் ஐடியாஸ் வந்து அங்க அவங்க போட்டிருக்கும் பொழுது அதெல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் இடர்கள் அடைந்து போறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு என்னது, இங்க சொல்லப்படுற வார்த்தையே போதுமானது. ஒரு சபை இந்த சபையில வந்து வார்த்தை போதுமான அளவுக்கு பிரீச் பண்ணப்படுகிறது. அந்த பிரீச் பண்ண அவ்வளவு பிரீச் பண்ணப்பட்டோம் அவங்க வந்து இன்னும் போய் ஆன்லைன்ல சர்ச் பண்றாங்க அப்படின்னா இன்னும் அவங்க வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கல. அவங்க வந்து தங்களோட சுய புத்தியின் மேல் சாய்ந்து இருக்கிறாங்க. தனக்கு ஏதோ பெரிதாக தெரிந்து விட்டது போல அவங்க தங்களை என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை வந்து அவள் ஸ்பாயில் பண்ணி கொள்ளுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் வந்து வார்த்தை நின்று தள்ளப்பட்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவங்களோட முடிவு வந்து அது பரிதாபமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து அவரோட வார்த்தையிலே அந்த தரித்திருக்கிறவர்களுக்கு அவர் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கார். இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதத்தை காட்டலும் இதை காட்டில நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ப்ராமிசஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது எல்லாமே நம் நிறைவேறுவதை நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களால் என்ன பண்ண முடியாது, அது அவங்களோட கண்களால் காணக்கூட முடியாது என்று பார்க்குறேன். ஏனென்றால் என்னது, தங்களோட ஓன் ஐடியாஸ், அநேக ஐடியாஸ் வருது, அதன் மேலே அவங்க சாய்ந்து தங்களுடைய லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவள் ஸ்பாயில் பண்ணி போடுகிறார்கள் என்று பார்க்கிறேன். இப்பொழுது இன்னும் அடுத்த காரியத்தை பார்ப்போம். பிறவி குருடனை குறித்து இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 9:18-21 வரை வாசிப்போம்.
அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள்.
இங்கு அந்த பிறவி குருடனாய் இருந்த ஒரு சனை வந்து இயேசு வந்து அங்கே வந்து கண்களை திறக்கிறார். அவன் குருடனாய் பிறவிலே அவன் குருடனாய் இருந்தான். இப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பார்வை அடைந்தவனாக மாறும் பொழுது இப்ப பிரீஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை கூப்பிட்டு வந்து என்கொயர் பண்ணுறாங்க. ஏனென்றால் அந்த பிரீஸ்ட் அங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்று பார்க்கும் பொழுது, யாராவது வந்து இயேசுனுடைய போதனையை நீங்க கேட்க போனீங்கன்னா இந்த சினகாக்குள்ள உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க வந்து உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று அவளால் வந்து அவள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் அங்கே போட்டிருக்காங்க. அந்த மனுஷன் வந்து அவர் பயல்சபுல் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை வந்து அவள் விசுவாசிக்காதபடினால தன்னோட ஓன் ஐடியாஸ்ல இருக்கனால அவங்க அப்படி சொல்லுகிறாங்க. ஆனால் இங்க வந்து இயேசு என்ன பண்ணியிருக்கார், இவனை வந்து கண்களை திறந்திருக்கிறார். இப்பொழுது இங்க அவனோட பெற்றோன் இடத்துல கேட்கிறாங்க. அவன் இடத்துல கேட்கும்பொழுது அவன் அதுதான் சொல்றான். இப்போ அவங்கள அதை நம்ப முடியாம என்ன பண்றாங்க, பெற்றோர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க, இவன் வந்து பிறந்தவனே வந்து குருடனாக தான் பிறந்தான், அது எங்களுக்கு தெரியும். ஆனா இவன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது, இவனை வந்து யார் வந்து கண்களை திறந்தது, அது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அது என்னது, அங்க பொய் சொல்லுகிறதை நம்ம காண்கிறோம். அவளுக்கு என்னது, அவன் கண்கள் திறக்கப்பட்டது தெரியும், அது யார் வந்து அந்த கண்களை திறந்தாலும் தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை நம்ம அறிக்கை செஞ்சா நம்ம சபையை விட்டு புறக்கணிச்சிருவாங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க சாய்ந்து விட்டாங்க. தே வாஸ் லீனிங் டு தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஸ்டீட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் லார்ட் என்று பார்க்குறாங்க. அவங்க என்னது, தங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அவங்க சாய்ந்து அங்க இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து மறுதளித்து விட்டார்கள், அங்க புறக்கணித்து விட்டார்கள். ஆனா இவன் என்ன செய்யறான், இவனுக்கு வந்து என்னது, இவனுக்கு தெரியும் கர்த்தர் தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கண்களை திறந்தது தெரியும். இவன் சொல்லுகிறான், இவன் இடத்துல நீங்க கேட்டுக்கோங்க, இவன் கிட்டே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இவன் சின்ன பையனா, இவன் இவன் தான் பெரிய பையனா இருக்கான், இவன்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவன் மேல திசை திருப்பி விட்டு அவங்க வந்து அது வழிவு போகும் பொழுது அவங்க வந்து தங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அவங்க வந்து சாய்ந்து விட்டாங்க. அவங்கள எதனால அப்படி சொல்றாங்கன்னா, இயேசுவை அவர்களால் அவங்களால விசுவாசிக்க முடியவில்லை. அதுதான் வந்து காரணமா இருக்கு. இயேசுவை விசுவாசித்திருந்தா அங்க விசுவாசம் அறிக்கை செய்யணும். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த இடமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. யார் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா இடத்திலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இதை நாங்க பெற்றுக்கொண்டீங்க, எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு நடந்தது, எல்லாமே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே தான், அந்த வார்த்தையின் படி நாங்க விசுவாசித்தோம், அது நடந்தது என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் பார்வையில் நம்ம வந்து பைத்தியக்காரர்களாக இருந்தாலும் நாம கர்த்தருடைய பார்வையில் என்னது, அவரை சந்தோஷிப்புகிறவர்களாக இருப்போம். அது வந்து கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறோம், அவரை அறிக்கை செய்ய வேண்டும். நாங்கள் யாவும் வந்து அவரை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் அறிக்கை செய்யாதபடிக்கு நாம வந்து அது நம்ம செய்யும் பொழுது நம்ம ஓன் ஐடியாஸ்ல இருக்கிறோம். நம்ம மக்கள் வந்து நம்மளை இப்படி நினைச்சு நினைச்சிருவாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது மனுஷனுக்கு வந்து அது ஓன் ஐடியா. அவன் என்ன பண்ணுகிறான், அது கேள்வியை வந்து திசை திருப்பி விடுகிறான். இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து அவனிடத்துலேயே நீங்க கேளுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து கர்த்தரை இயேசுவை விசுவாசிக்காதபடினால அங்க அப்படியாக செய்து விட்டாங்க. எதனால, அந்த அற்புதத்தையும் அவங்களால விசுவாசிக்க முடியல. அவர் வந்து கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், எந்த அற்புதத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு அறிய முடியுமா, முடியாது. நோ மேன் அண்டர்ஸ்டாண்ட் காட், கர்த்தரை வந்து எந்த மனுஷனாலும் அறிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. அவர் வந்து மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார்னால் அதுக்கும் காட்டிலும் வந்து மேலான காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும், ஐ கனாட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட் பட் ஐ அக்செப்ட் இட், ஐ பிலீவ் இட். ஹல்லேலூயா. அவர் செய்த காரியத்தை வந்து அது என்னால் நம்ப முடியாது, அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும், நடந்தது. அவனுடைய காலம் வந்து ஒரு பெரிய சயின்டிபிக் ஏஜாக இருந்தது. அவங்க பிரமிட்ஸ் கட்டினாங்க, பிரமிட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் வந்து அதை எப்படி கட்டினாங்க யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டமால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் வந்து, இன்னைக்கு இருக்கிற ஞானம் வந்து அது வந்து ஒரு பிரமிடை பில்டு பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற காட்டில் அவங்க பெரிய ஒரு அவங்க ஒரு சயின்டிபிக் காலமாக இருந்தது. அவங்க பெரிய பிரமிட்ஸை கட்டினாங்க, அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயிங் எம்ப்ளாமிங் ஃப்ளூயிடை உருவாக்குனாங்க. அநேக அந்த மரித்தவங்களை வந்து அதை பதப்படுத்தும்படியான அந்த காரியத்தை செய்தாங்க. அவர்கள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாடியானது கெட்டு போகாது, அதே போல காரியங்களை செய்தாங்க. அவங்கள வந்து இன்னும் பெரிய பெரிய காரியங்களை அங்கே செய்தும் பொழுது இங்கே நோவா மட்டும் வந்து அங்கே ஒரு ஆட் பாலாக இருக்கிறான். அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அவன் அந்த கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, இந்த உலகத்தை வந்து ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது இதை இவன் பிரசங்கம் பண்ணுகிறான். எத்தனையோ வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் என்ன பண்ணல, அவங்க எல்லாருமே வந்து தங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல இருக்கும் பொழுது இவன் மட்டும் என்னது, கர்த்தருடைய வார்த்தையிலே சாய்ந்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி, அந்த வார்த்தையிலே தான் அவன் வந்து உறுதியாக இருந்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்யும் பொழுது அங்கே வந்து அதன்படி தான் அவன் செய்து கொண்டு அவன் வந்து ஒரு நாளும் வந்து இடரல் அடையவில்லை என்று பார்க்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்துக்கு வந்து அது ஒரு உதாரணமா இருக்கிறது. கடைசி காலத்து வந்து அது அதே போல நடக்கும் என்று சொல்லப்படும். லூக்கா 17:26-30 வரைக்கும் வாசிப்போம்.
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கந்தகம் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இப்ப நோவா காலம் வந்து நமக்கு காலத்துக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அதே போல லோத்து நாட்கள் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லும் பொழுது லோத்து நாட்களும் வந்து இப்பொழுது வந்திருக்கு. ரெண்டு காலமும் வந்து இப்ப இங்க வந்திருக்கிறதை நம்ம காண்கிறோம். ஹல்லேலூயா. அது நம்ம வந்து என்னது, அந்த ரெவலேஷன் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அது நம்ம அழிக்கும் பொழுது இன்னைக்கு ரெண்டு காலமும் இங்கு வந்திருக்கிறது. நோவா காலமும் வந்து வந்தது போல இப்போ அதே போல காலமானது வரப்போகிறது. மனுஷகுமாரன் வரும் நாளில் வந்து இப்பொழுது அதே போல ஒரு பெரிய அழிவை நாம எதிர்நோக்கி இருக்கிறோம். லோத்தினுடைய காலத்தில் என்ன நடந்தது, லோத்தினுடைய காலம் வந்து பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு காலமாக இருந்தது. ஹோமோசெக்சுவல்ஸ், பர்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து உலகத்தில் அங்கே வந்து ஒரு நிரம்பி இருந்தது. இன்னைக்கு அதே காரியங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிறது. பிரன்ஹம் என்ன சொல்கிறார், மாடர்ன் லாஸ் ஏஞ்சல் இன்னைக்கு அதுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று சொல்லி. லாஸ் ஏஞ்சல் பட்டணமானது அது சோதோம் குமாருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று அவர் அப்போது சொன்னார். இப்போது ஒட்டுமொத்த உலகமே அது மாதிரி மாறிவிட்டது. இன்னைக்கு நம்ம இந்திய தேசம் வந்து அது சோதோம் குமாராக அது மாறி இருக்கிறது. எல்லாமே பார்க்கும் பொழுது எல்லா நியூஸும் வந்து அது லஸ்புல்னால நடந்த அதிக குற்றங்களை நாம இன்னைக்கு காண்கிறோம். மக்கள் மத்தியில இன்னைக்கு அதிக வக்கரம் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அங்க வந்து பர்வர்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கிறது. ஜனங்கள் வந்து இன்னைக்கு சோதோம் குமாரனுடைய அந்த பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகமானது இப்பொழுது சோதோம் குமார நிலைமையை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் வந்து அதே போல ஒரு பெரிய அழிவை எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனாலும் என்னது, அன்னைக்கு வந்து நோவாவுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அதனாலே காப்பாற்றப்பட்டார்கள். அங்க என்ன சொல்வோம், உலகம் அழியும் என்று சொல்லும் பொழுது நீ பேழையை ஆயத்தப்படுத்தும் சொல்லும் பொழுது அவன் அதையெல்லாம் கரெக்டா செய்து கொண்டு வந்தான். அவனுக்கு வந்து என்னது, எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லைனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவன் சாய்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் என்னது, நமக்கு மில்லினியம் இருக்கிறது, எட்டர்னிட்டி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதுக்கு என்னது, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? மக்கள் கேட்பாங்க, நமக்கு ப்ரூஃப் என்னது? அது வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ப்ரூஃபாக இருக்கிறது. அந்த அதன் மேல தான் நம்ம விசுவாசம் உள்ளவனாக இருக்கோம். நோவா அதன் மேல தான் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11:7 வாசிப்போம்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான்.
அவன் பார்க்கும்போது என்னது, காணக்கூடாத காணாத காரியத்தை அவன் விசுவாசித்தான். அன்னைக்கு வந்து என்னது, சமசீதோஷ்ண நிலை இருந்தது. அங்க மழை பெய்யாது. இவன் மழை பெய்யும் என்று சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, தங்களோட சயின்ஸ்னால தங்களோட அறிவினால அதை சோதித்து பார்த்து அவ்வளவு தண்ணி எல்லாம் அங்க இல்ல, மழை பெய்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லும் பொழுது அங்க வந்து என்ன பண்ணல, அந்த காணாத காரியங்களை குறித்து அவன் வந்து அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் எதனால விசுவாசம், அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது, நிறைவேறுதலே அதனுடைய வியாக்கணமாக இருக்கிறது. ஆமென். அந்த மேலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஜனங்கள் வந்து ஓன் ஐடியாஸ்ல இருந்தாங்க. ஓன் ஐடியாஸ்ல இருந்தவர்கள் மேல என்னது, அங்க ஜலப்பிரளயம் வந்தது, நியாய தீர்ப்பு வந்தது. ஆனா இவன் என்ன பண்ணா, தன்னுடைய குடும்பத்தாரை ரட்சிப்பு வழி நடத்தினான். அதே ஆத்ம பாரம் அவனுக்கு, குடும்பத்தாரை மட்டும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த முடிஞ்சது. அதே போல ஒரு ஆத்ம பாரம் நமக்கு வரும்பொழுது குடும்பத்தாரை நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அந்த நோவாக்கு இருந்த அதே ஆத்ம பாரம் நமக்கு வரும். அதே போல வந்து நாமளும் வந்து நிச்சயமாக வந்து அது கொண்டு வர முடியும் என்று பார்க்கிறேன். வாக்குத்தத்தம் வந்து இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வந்து யார் யாரெல்லாம் வர வைக்கிறாரோ எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஹோலி கோஸ்ட் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம வந்து விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் பட்சத்திலே சார்ந்திருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அது மக்கள் மற்றவர்கள் கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் எல்லாச்சும் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம சாய்ந்து இருக்கும் பொழுது அது நமக்கு வந்து என்னது, அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறது. அது நம்மளை வந்து அழிவில் இருந்து அது பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் அவனுக்கு வந்து ஒரு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று, ஒரு மகன் அவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் என்னது, அவனுடைய சிச்சுவேஷன் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து எதிரானதான் இருக்கிறது. அவனுக்கு வந்து கர்த்தர் என்ன சொல்கிறார், சாராள் வந்து ஒரு குழந்தையை வந்து அவளை ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குழந்தை அவளுக்கு வந்து பிறக்கும் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 18:10-14 வரை வாசிப்போம்.
அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் விண்ணிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தால் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளோரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால தினத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
இப்போ வந்து சன் ஆஃப் மேனாக வருகிறார், ஒரு ப்ராஃபட்டாக அங்க வந்திருக்கிறார், ப்ராஃபட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அங்க வாக்குத்தம் கொடுத்திருக்கும் பொழுது அவள் வந்து என்னது, முதலாவது அவள் வந்து தன்னோட ஓன் ஐடியால இருக்கிறார். கர்த்தர் வந்து அந்த இருதயத்தின் ரகசியத்தையும் அங்கே வந்து அங்கே வெளிப்படுத்துகிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியாக இருக்கிறது, கர்த்தர் வந்து அவர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை வந்து அவர் செய்தவராக இருக்கிறார். இன்னைக்கும் அதே ப்ராமிஸ் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கடைசி காலத்தில் வந்து அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும் என்று சொல்லும் பொழுது அதை நாம் இன்னைக்கு பெற்றிருக்கோம். ப்ராமிஸ் என்னது, த சன் ஆஃப் மேன் would reveal himself again just before that time. அந்த கடைசி காலத்தில் வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு மனுஷன் மூலமாக அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. அவளுக்கு அங்கே ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ரெவலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து அவளுக்கு வந்து ப்ராமிஸ் கொடுக்கப்படும் பொழுது அந்த ஆபிரகாம் வந்து என்ன சொல்றான், அவனுக்கு வந்து அது எவ்வளோ காலம் தள்ளி போனாலும் அந்த வாக்கு தத்துவத்திலே அவன் வந்து உறுதியுள்ளவனாக இருந்தான். முதலாவது அவனுக்கு ப்ராமிஸ் கொடுக்கப்படும் பொழுது வந்து ஜாதியை விட்டு பிரிந்து வா என்று சொல்லி But Abraham did not lean to his understanding when God said that he would give him சன் பை சாரா, சாரால் மூலமாக அவனுக்கு ஒரு குழந்தைய வந்து கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு தாட்டு போல, நான் இவ்வளோ வயது முதிர்ந்தன ஆயிட்டேனே, எனக்கு வந்து இப்பொழுது எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவன் நினைக்கல. இன்னும் வந்து மற்றவர்கள் சொல்லுகிறத பற்றியும் அவன் நினைக்கல. என்ன அதுபடி நினைக்காதபடிக்கு அவன் என்ன செய்தான், ரோமர் 4:17-18 வாசிப்போம்.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
நம்புகிறதுக்கு ஏதுவும் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா, இதான் மெயினான காரியம். அவனுக்கு என்னது, அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக அவன் என்னது, எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கப்படல, சூழ்நிலை எல்லாமே விரோதமா இருக்கிறது, அவன் வயது முதிர்ந்தவனா இருக்கிறான், இப்பொழுது எப்படி உனக்கு பெரிய ஒரு சந்ததி உருவாயிருக்கும், நீ எப்படி வந்து அநேக ஜாதிக்கு நீ எப்படி தகப்பனாய் மாறுவா, அதெல்லாம் அவனோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி அவன் சாயாதபடிக்கு அவன் வந்து நம்புறதுக்கு எதுவுமே இல்லாது இருந்தோம், நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா, அவன் கர்த்தருடைய வார்த்தையிலே சார்ந்து இருந்தான். அதனாலே அவனுடைய வாழ்க்கையில் என்னது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரனை அவன் பெற்றான். ஹல்லேலூயா, அந்த ஃபெய்த் தான் அதை வந்து அவனை லீட் பண்ணது, அந்த ஃபெய்த் தான் வந்து அந்த மிராக்கிள் அவன் மத்தியிலே நடக்கும்படியாக செய்தது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அதே ஃபெய்த் தான் நமக்கு இருக்க வேண்டும். அவன் இன்னைக்கு நம்முடைய விசுவாச தகப்பனாக அவன் காணப்படுகிறான். அவன் வந்து அதே போல ஃபெய்த்தை வந்து நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது இம்பாசிபிள் திங்ஸை வந்து கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்து அதை பாசிபிளாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக மோசேவை குறித்து பார்ப்போம். மோசே இஸ்ரேல் ஜனங்களை அவன் வழி நடத்தி கொண்டு செல்கிறான். இப்பொழுது வந்து அவன் மத்தியில என்ன வந்திருக்கிறது, சிவந்த சமுத்திரமானது வந்திருக்கிறது. சிவந்த சமுத்திரம் வந்து அது டெத்து அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த சிவந்த சமுத்திரம் வரும்பொழுது இப்பொழுது வந்து எப்படி நான் வந்து இவங்க ஜனங்களை நான் அந்த பக்கம் வழி நடத்தி போவேன், எனக்கு வந்து இப்போ பிரிட்ஜ்லாம் கட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உடனே என்னாச்சு, ஜனங்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே பார்வனுடைய சேனையானது பின்தொடர்ந்து வருகிறது. இவன் என்ன செய்யல, உடனே வந்து என்ன பண்ணல, அவன் பார்வன் இடத்துல போய் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படி சொல்லல. அவன் என்ன பண்ணா, கர்த்தர் என்னை வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை இவ்வளோ தூரம் வழி நடத்தி கொண்டு வரும்போது இதை கிராஸ் பண்ணவும் கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. அவன் வந்து அந்தலே அவன் வந்து விசுவாசம் உள்ளவனா இந்த யாத்திராமம் 14:21-22 வாசிப்போம்.
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் ஒரு இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது.
அங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. எதனால, அவன் வந்து ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி, ஓன் ஐடியாஸ் படி அவன் சாயாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி சாயும் பொழுது அங்க பெரிய அற்புதமானது நடந்தது. அந்த செங்கடலானது பிழைக்கப்பட்டது. அதன் வழியாக வறண்ட தரை வழியாக வழியாக அவர்கள் அக்கறைக்கு வந்து சேர்ந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க நினைச்சது என்னது, ஒரு காரியம் தான், இதை எப்படியாவது கிராஸ் பண்ணி நம்ம அங்கே போயிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நம்ம எதிர்பார்க்கறதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் என்னது, அவர்களை சித்திரவதை பண்ண எல்லாருமே வந்து என்னது, அந்த அடியாட்கள் எல்லாருமே வந்து அந்த சிவந்த சமத்தில் செத்து மிதக்கிறதையும் வந்து அவர் இங்கே செய்தார். என்னது, அவர்களை வந்து வெட்கப்பட்டு போடும்படியாக அவங்க நடக்கலை. அவங்க வந்து கர்த்தர் வந்து அவங்க மத்தியிலே பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. He leaned not to his own understanding. Amen. அவங்க தன்னுடைய own understandingல சாயாதபடிக்கு அவன் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தான். வார்த்தையின்படி செய்யும் பொழுது அங்கே அற்புதம் நடந்தது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து யோசுவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜன ஒரு 12 பேரை வந்து வேவுகாரலாக அனுப்பும் பொழுது அந்த 10 பேர் என்ன சொல்லுறாங்க, 10 பேர் வந்து துர்ச்செய்தி பரப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. என்ன 13:32-33 வாசிப்போம்.
நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்.
அவங்க முதலாவது என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னபடி அந்த தேசம் அங்க இருக்குது, அது வந்து பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதனுடைய கனிகள் இதுன்னு எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அது வந்து குடிகளை பட்சிக்கிற தேசம், ஏனாக்கின் புத்திரர் இருக்காங்க. இப்படியாக என்ன பண்றாங்க, 10 பேர் வந்து செய்தி பரப்பும் பொழுது இந்த காலேபியோஸ் என்ன செய்கிறான், என்ன 14:5-7 வாசிப்போம்.
அப்பொழுது மோசே ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரன் சபையாராக எல்லாரும் கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் கூட ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார்.
அங்க என்ன சொல்லிறான், அந்த பால் அது வந்து மகா நல்லது, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லிறான். ஹல்லேலூயா. ஜோஷுவா could not have leaned on their own understanding. அவனுடைய என்னது, அந்த own understandingல அவன் சாயாதபடிக்கு ஜனங்க மற்ற 10 பேர் என்ன சொல்லிறாங்க, அந்த கருத்துப்படி சாயாதபடிக்கு அவன் எதன்படி செய்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது, I have given you that land, go take it ennu solira. Amen. Avan and naan indha desathai unakku kodutha, nee poi adu sudandrithikol. Amen. Adhaaru kartar sonna vaarthaiya irukira andha vaarthai dhaan viswasithaan endra thanude kangalal avan kanda kaaryathai vande adhai avan viswasikkala adu ellame vande jeyikka mudiyum enendral idu kartudaiya vaarthaiya irukirathu kartar vande adai niraivetra vallavara irukkar. Hallelujah. Andha faith udanaga andha vaarthaiyin pakshathile avan nirkum nindran endu paakuran adanal enadhu மோசைக்கு அடுத்தது என்னது, அவன் ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஒரு ஊழியமானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது எங்கே வந்திருக்கிறாங்க, ஜெரிகோவின் இடத்துல வந்திருக்கிறாங்க. எரிகோ வந்து பார்க்கும் பொழுது அது மதில் சுவர்களால் வந்து அது கட்ட சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ளே ஒருவனாலும் பிரவேசிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே கட்டியிருக்கும் பொழுது. இப்போ அந்த அது வழியாக போகும் பொழுது என்னது, அதில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார், யோசுவா 6:2-4 வாசிப்போம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவும் இந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராக நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும்.
இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க 6 நாள் வந்து சுத்தி வாங்க, ஒரு வாட்டி சுத்தி வாங்க, 7ஆம் நாள் வந்து 7 தடவை சுத்தி வந்து எக்காலத்தை ஊதுங்கன்னு சொல்லும் போது என்னது, மற்றொரு கார்னல் மைண்ட் உள்ள ஊருக்கு என்ன எப்படி இருக்கும்னா, ரொம்ப சில்லியா இருக்கு. எப்படி இது, இது சுத்தி வந்து யார் பரிசு எக்காலத்தை ஊதுனா அது எப்படி அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா என்னது, ஜோஷுவா என்ன பண்ணல, அவனுடைய ஐடியாஸ் படி சாயாத படிக்கு அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்யும் பொழுது அங்க பெரிய அற்புதம் நடந்தது. அங்க வந்து இவங்க யுத்தம் செய்யாமலே வந்து அங்க ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவங்க என்ன பண்ண, எப்படி அதை வாழ பிரேக் பண்றது, கர்த்தர் சொல்லுகிறபடி செய், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே செய்யும் பொழுது அந்த எரிகோவின் மதில்கள் வந்து விழுந்து போனது. இன்னைக்கு என்னது, நம்முடைய லைஃப்ல வந்து எல்லாருடைய லைஃப்ல வந்து அந்த எரிகோவின் மதில்கள் இருக்கலாம். அது வந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கலாம், ஒரு மதில் போல, எரிகோ மதில் போல இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அந்த ப்ராமிஸ் வேர்ட் என்ன சொல்கிறது, அந்த ப்ராமிஸ் வேர்ட்ல நம்ம சாயணும். மனுஷனுடைய ஐடியாஸ் வந்து அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வேற இருக்கும். டாக்டர் கிட்ட போனா அவன் என்ன சொல்லுவான், சொல்லுவான், அவன் ஆயிரத்தெட்டு காரியத்தை சொல்லுவான். இப்பொழுது என்னது, ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்னு போட்டு இன்னைக்கு அநேகரை வந்து மாயையில தள்ளறான். கொரோனா இருக்கு, உனக்கு கொரோனா பாசிட்டிவ், எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அவனை போயிட்டு என்னது, அவனை செக் பண்ணி உனக்கு கொரோனா இருக்கு, நீ போய் உன்னை தனிமைப்படுத்திக்கொள், நீ இங்க போய் அட்மிட் ஆகும், அங்க போய் அட்மிட் ஆகணும். ஒரு மாயையில பிடிச்சி மனுஷனை தள்ளுகிறவனாக இருக்கிறான், மற்றவர்களை தள்ளுகிறவனாக இருக்கிறான் மனுஷன். ஆனா இன்னைக்கு என்னது, அப்படி மனுஷன் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே என்னது, அது ஃபேக்காக இருக்கிறது, அதெல்லாமே மாயையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, ப்ராமிஸ் என்ன சொல்கிறது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்ன சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு வந்து என்னது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இந்த ப்ராமிஸோடு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்பொழுது அதை கிளைம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதை விசுவாசித்து அதை நம்ம வந்து ஆபிரகாம் போல நம்ம விசுவாசித்து பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது அது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம சாயும் பொழுது என்னது, அது நம்ம எதிர்பாராத விதத்தில் அது அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். நம்ம எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர் வந்து அவருடைய வழி வந்து அவருடைய பேட்டர்ன் எனக்குமே வந்து சேமாக தான் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே தன்னுடைய பேட்டர்னை மாற்றிக்கொள்வதில்லை. வார்த்தையை கொடுக்கும் பொழுது, ப்ராமிஸை கொடுக்கும் பொழுது அதை நிச்சயமாக நிறைவேற்றுகிறார். அது எப்படி நிறைவேற்றுவார், எந்த வழியில் நிறைவேற்றுவார், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம என்னது, அந்த வார்த்தையிலே நம்ம சாய்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னது, அடுத்ததாக வந்து இப்போ என்ன கேட்கிறான் யோசுவா வந்து, எனக்கு வந்து ஐ நீட் சம் டேலைட், எனக்கு சூரிய வெளிச்சமுக்கு வந்து தேவைப்படுது. யுத்தம் செய்வதற்கு என்னது, இருட்டாச்சுன்னா இங்கே யுத்தம் செய்ய முடியாது. இப்போ வந்து எனக்கு சூரிய வெளிச்சம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, யோசுவா 10:12-14 வரை வாசிப்போம்.
கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனேனி கிபியோன் மேலும் சந்திரனேனி ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளையொத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார்.
இங்க பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணார். இங்க என்ன நடக்குது, இப்ப வந்து வெளிச்சம் இல்லைனா இவங்களால யுத்தம் பண்ண முடியாது. இப்ப நீ என்ன சொல்றியோ அது நடக்கும் என்று கர்த்தர் அவன் பேசும்பொழுது, கர்த்தர் சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்கிறான், சூரியனே நீ வந்து கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பட்டணத்து மேல நிக்க வேண்டும் சொல்லும்போதும் செய்ய வேண்டிய காரியத்தை கூட நம்ம மறந்து போயிடும் அந்த பதட்டத்தில். ஆனா இவன் என்ன செய்யல, எவ்வளவு பதட்டத்தின் மத்தியிலும் அவன் கர்த்தரிடத்திலே வினவுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். கர்த்தர் என்ன சொல்றார், அவருடைய வார்த்தையை விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நீ சொல்லுகிறபடி நடக்கும் என்று அவனுக்கு ஒரு ஏவுதலை தருகிறார். இப்ப அவன் என்ன சொல்றான், சூரியனை வந்து சந்திரனை அங்க தரித்து நில்லுங்க என்று சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு அற்புதமா இருக்கிறது. இது வந்து முன்னதாக நடந்ததில்லை, இனிமேலும் வந்து அப்படியாப்பட்ட அற்புதங்கள் நடந்தது கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதமா இருக்கிற பைபிள்ல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மிராக்கிளா இருக்கிறது. ஹல்லேலூயா. எதனால அவன் ஓன் ஐடியாஸ்க்கு வந்து இதுல வந்து சாயாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் வந்து அவன் இருந்தபடினாலே இந்த அற்புதத்தை அவன் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு நடந்தது என்று பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நமக்கு வந்து என்னது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு பரிசுத்தாவியை நமக்கு வந்து கட்டளையிடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம வந்து மனந்திரும்பி பாவம் மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது அது பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்வோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நமக்கு என்னது, அது நம்ம பிலீவ் பண்ணி அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வார்த்தையிலே சாயும் பொழுது இன்னைக்கு நாம பரிசுத்தாவி பெற முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெறாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், அது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது நிச்சயமாக பரிசுத்தாவி, நான் இவ்வளவு பாவத்தை செய்திருக்கிறேனே என்ன செய்வது, எல்லா விஷயம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி வந்து அது ஒப்பு கொடுக்கணும். உண்மையான மனம் திரும்பல இருக்கும் பொழுது அங்கே வந்து கர்த்தர் என்ன செய்கிறார், ஆனந்தம் ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து என்னது, கர்த்தர் இன்னும் வந்து காலிங் வந்து இன்னும் இருக்கிறது. கர்த்தர் இன்னும் வந்து தூரத்துக்கு எல்லாரையும் வந்து அவர் வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் வந்து காலம் சமீபமா இருக்கிறது, பேழை அடைபடும் நேரத்திலே நாம இருக்கிறோம். அந்த நேரத்தை நாம தவற விட்டுட்டா அன்னைக்கு நோவாவுடைய பேழை அடைபட்ட பின்பு கதவு திறங்க சொல்லும் பொழுது யா அங்க கதவை திறக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் வந்து கதவை அடைத்து போட்டார். இப்பொழுதும் கர்த்தர் வந்து இப்பொழுது திறந்த வாசல் நமக்கு முன்பே இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசித்து வரும் பொழுது ரட்சிக்கப்பட்டு நமக்கு வந்து பாவம் மன்னிப்பு வந்து கிடைத்து பரிசுத்தாவியை நம்ம பெற வேண்டிய இன்னும் அந்த சாக்கியமானது இருக்கிறது. அதையும் தாண்டி போனா என்னாகும், இந்த கொரோனா பீரியட் வந்து இந்த ஒரு புத்தியை கொண்டு வரலாம். இந்த கொரோனா வந்து வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தி எல்லா ஜனங்களையும் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோம். ஒரு மனுஷனாலே வந்து என்னது ஓ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியல, வார்த்தையை அறிஞ்சோம், இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியலன்னா அவனால என்ன பண்ண முடியாது, பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கதவு அடைபட்ட பின்பு அவனால என்னது எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் அவனுக்கு வந்து அந்த ரட்சிப்புக்கு இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால என்னது அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களா இருந்து அந்த யோசுவா போல அவன் எல்லாவற்றிலும் அவன் ஜெயித்தான். அதே போல நாம என்னது அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது உலக காரியங்களும் நம்ம ஜெயிக்க முடியும், ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஓட்டத்தை ஜெயத்தோட முடிக்கும் பொழுது நமக்கு நீதியின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ண அந்த நாளிலே அதை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்தோட நம்ம வந்து ஓட வேண்டும், வார்த்தையின் மேலே சாய்ந்து ஓட வேண்டும். இந்த ஓன் ஐடியாஸ் வந்து நமக்குள்ள எந்த கன்ஃபியூஷன்ஸும் கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக சாம்சனை குறித்து பார்ப்போம். சாம்சன் வந்து நியாயாதிபதிகள் 15:14-16 வரைக்கும் வாசிப்போம்.
அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிசர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான்.
இங்க சிம்சோனை பார்க்கும் பொழுது அங்க என்னது அவனுக்கு வந்து கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கும் பொழுது அந்த கழுதை தாட எலும்பை கொண்டு அவன் என்ன பண்ணான், 1000 பேரை அடித்து அவன் வந்து அங்க கொன்று போட்டான் என்று பாக்குறான். அந்த 1000 பேர் என்ன பேரு, அவங்க வந்து என்ன ஐடியால வந்திருக்காங்க, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்காங்க. நம்ம 1000 பேர் இருக்கும், அவன் ஒருத்தன் தானே இருக்கிறான், மாம்ச பிரமாண சிந்தையா இருக்கிறது. ஆனா இவனுக்கு என்னது கர்த்தர் அவன் மேல் பலமா இறங்கி இருக்கிறான். ஒரு ஒரு மனுஷன் 1000 பேர் அடிக்கணும், அந்த 1000 பேருக்கு இருக்க பவர் அங்க வரணும்னா கர்த்தர் அங்க லேசா இறங்கல, பலமா இறங்கி இருக்கிறார். அந்த 1000 பேரை வந்து என்னது அது நொறுக்கும்படியாக அது செய்கிறது. அந்த கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை அவன் எடுக்கிறான். ஒரு உடல்ல இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் போன் வந்து அது தாடை எலும்பதான் ஹார்டஸ்ட் போனா இருக்கிறது. என்னதான் அது ஹார்டஸ்ட் போனா இருந்தாலும் அதை வைத்து 1000 பேரை அடிக்க முடியுமா, முடியாது. அது வந்து என்னது அது வந்து வந்து நம்ப முடியாததா இருக்கிறது. ஆனா என்ன சொல்ற கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்ற, கர்த்தர் என்ன சொல்லுவா, அவன் மேல இருக்கிற அவனுடைய ஆவி அவன் மேல வரும்பொழுது அந்த வார்த்தை அவன் இடத்துல இருக்கிறது. அவர் இருக்கும்பொழுது என்ன பண்ண அந்த பலத்தோட அவன் செல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வந்து சுய பலத்தின்படி அவன் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பலம் அவன் மேல இருக்கிறது. அந்த வாசிப்போம்.
அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான்.
இங்க கோலியாத் வந்து இங்க ரொம்ப வந்து அவன் வந்து சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்திலயும் வந்து அந்த சவால் அந்த மனுஷ சிந்தைப்படி பார்க்காது, வேணா என்ன யோசிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இவங்க யோசிக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஏன்னா இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்க ப்ராமிஸ் வார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் வந்து விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் எப்படி நம்மள வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். இன்னைக்கு நமக்கு தேவன் வந்து நம்ம மத்தியில் இருக்கும்போது இவன் வந்து அந்த ஜனத்தை வந்து நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் இப்போ சவுல் இடத்துல போய் நான் வந்து அவனை எதிர்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது சவுல் என்ன செய்கிறான், அவனுக்கு வந்து தன்னுடைய தசத்தை போட்டு விடுறான், அவனுடைய அந்த கச்சை மார்பு கச்சைகள் இன்னும் பட்டயம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். அதெல்லாம் எது கிடையாது, எது கடையாளமாக இருக்கு என்றால் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கடையாளமாக இருக்க, சுய புத்தி அடையாளமா இருக்கிறது. அதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் அந்த ஹெல்மெட்டை அவன் பெருசா அந்த கவசத்தை அவன் போட்டுக்கொண்டு அந்த மார்க்க வசத்தை போட்டுக்கொண்டு கேடயத்தை எடுத்துக்கொண்டு அவன் கத்தையை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அவன் என்ன பண்ணல, நடந்து பார்க்கறான், இது எனக்கு செட் ஆகாது, இது வந்து இதன்படி அவன் கர்த்தருடைய அனாயிண்டிங் அவன் மேல இருக்கிறது. அவனுக்கு என்னது, இந்த ஓன் ஐடியாஸ் வந்து அவனுக்கு செட் ஆகல. லெட் மீ கோ வித் வாட் காட் ஹெல்ப்டு மீ வித், அதுங்க கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நான் போறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த வந்து சுய இதெல்லாம் என்னை எடுத்து போடுங்க என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவன் போகும்பொழுது அங்கே கோலியாத்தின் இடத்துல என்ன பண்ணுறான், ஒரு கவன் கல்லை வந்து அந்த கவன் கல்லையும் கவனையும் வந்து எடுத்துக்கொண்டு போகும்பொழுது கற்கள் கூழாங்கற்களையும் அந்த கவனையும் எடுத்துக்கொண்டு அவங்க போகும்பொழுது அவன் வந்து இவனை வந்து டீஸ் பண்ணுகிறான். அதுக்கு இவனோட பதில் என்னது, 45 வசனத்தை வாசிப்போம்.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
நீ வந்து என்னது பட்டயத்தோட நீ வந்து உன்னோட சுயபலத்தோட வருகிற, ஆனா நான் எப்படி வருகிறேன், நீ நிந்தித்த வந்து கர்த்தருடைய சேனையின் அதிபனுடைய நாமத்தை உடையவனாக நான் வருகிறேன். ஹல்லேலூயா, அந்த வேர்ட் ஆஃப் காட் என்கிட்ட இருக்கிறது, ஆமென். அந்த ப்ராமிஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவனுக்கு என்னது அந்த வந்து அவன் மேல அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் வந்து என்னது அவனை வந்து இந்த வந்து கண்களால் காண்கிற இந்த புறம்பான அடையாளங்களை அது விசுவாசிக்காத படிக்க என்ன பண்ணா, கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாக அவருடைய நாமத்தை உடையவனாக அவன் அங்கே செல்லும் பொழுது அந்த வெறும் கூழாங்கல்லினாலே அவன் அங்கே வீழ்த்தும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்க, சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10,000 என்று அவனை வந்து போற்றி பாடுகிறார். எங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது, எவ்வளவு பெரிய ஒரு ஜெயிண்ட் என்ன பண்ணா, ஒரு ஒரு சிறு கூழாங்கல்னாலே வந்து அவன் வீழ்த்தி போட்டான். எதனால, அவன் வந்து தன்னுடைய ஓன் ஐடியா சாயாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் சாய்ந்திருந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அது போல இருக்கும் பொழுது அங்க பெரிய அற்புதத்தை அங்க செய்து அங்க ஜெயத்தை கட்டளையிட்டார், ஆமென். அதே போல நமக்கு ஜெயம் வேண்டும் என்றால் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார், ஆமென். அந்த ஜெய கிறிஸ்து என்ன பண்ண முடியும், எல்லா காரியத்திலும் நம்ம வந்து ஜெயத்தை கொடுக்க முடியும். இப்பொழுது வந்து கடைசியா ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒன் மேன் ஹூ டிட் நாட் லீன் to his own understanding. ஒரே ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணா, தன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவன் வந்து சாய்ந்திருந்தான். அந்த மனுஷன் யார், and his name was Judas Iscariot. அவன் யூதாஸ் காரியோத் என்ன செய்தான், தன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவன் சாய்ந்திருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்கள் ஒருவனாய் இருந்தாலும் அங்க வந்து அவன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவன் காணப்பட்டபடினால அவன் என்ன யோசித்தான், நாம வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கும் பொழுது நமக்கு 30 வெள்ளிக்காசும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேட் டெனாமினேஷன், அன்னைக்கு இருக்க கிரேட் டெனாமினேஷன் யாரு, அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து அவங்க தான் பெரிய டெனாமினேஷனா இருந்தாங்க. அவங்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கும், நமக்கு பேரு புகழ் பணம் கிடைக்கும். ஆனா அப்படி யோசித்து அவன் என்ன செய்தான், இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான். ஆனா அவனுடைய ஐடியா என்ன இருந்தது, அவனுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்தது என்றால், He can take care of himself. தேவன் வந்து தன்னை அவருக்கு காப்பாற்றிக் கொள்வது அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கான், கல்லறிய வரும்பொழுது அவர் அங்கிருந்து தப்பித்து விட்டார். இன்னும் அது மாதிரி காரியங்களை அவன் பார்க்கும் பொழுது இவரை வந்து இவங்க கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது அவர் தப்பிச்சிருவாரு, நமக்கு காசும் கிடைக்கும், இவங்களோட நட்பும் கிடைக்கும் அப்படின்னு இவனோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவன் சாய்ந்தான். அதனால அவன் என்ன பண்ணது, அவனுடைய லைஃப் வந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெரிய டிசாஸ்டர்ல முடிந்தது, அவன் நாண்டு கொண்டு சாகும்படியாக செய்தது. அந்த பணம் பேர் புகழ் அவனுக்கு நிம்மதியை தரல, அவனோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரல. அவருடைய வார்த்தையின் மேல சாய்ந்திருந்தாதான் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும். அதை அறியாதபடி என்ன பண்ணா, பணப்பைய சுமக்கிறவனாக காணப்பட்டான், பணத்தின் மேலேயே வந்து பிரியமுள்ளவனா இருந்தான். இன்னும் வந்து பேர் புகழ் கிடைக்க வேண்டும், பெரிய பெரிய வந்து ஆர்கனைசேஷன்ல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆளா காணப்பட வேண்டும் இப்படியாக நினைக்கும் பொழுது எதுவுமே நடக்காதபடிக்கு அவனுடைய லைஃப் வந்து கோரமாக முடிந்தது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்க அதே சபை, இன்னைக்கு இருக்க சபைகள் என்ன இருக்கு, அதே போலதான் என்னது பேர் புகழ். நாங்க வந்து பெரிய சர்ச்சை நடத்துறோம், எங்க சபையில வந்து அதிக அங்கத்தர்கள் வராங்க, எங்களுக்கு இவ்வளவு காணிக்கை வருது, ஒரு ஒரு சர்வீஸ்ல எங்களுக்கு இத்தனை லட்சம் காணிக்கை வருது, நாங்க இப்படி நாங்க எஜுகேஷன் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்படியாக அவங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு தங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் பிளேஸாக இருக்கிறது. அங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை அங்கே இல்லை என்று பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை அங்கே இல்லை, அவங்களுக்கு வந்து ஓன் ஐடியாஸில் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவங்களால என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய வார்த்தை அந்த ரெவலேஷனை சொன்னால் அதுக்குள்ளே அவங்களால வர முடியாது என்று பார்க்குறோம். ஆனால் வந்து சவுலை பார்க்கும்போது என்னது, சவுலுக்கு வந்து அந்த சடுதியிலே ஒளியானது வரும்பொழுது அவனோட லைஃப் அங்கே சேஞ்ச் ஆனது. அவனோட அங்கே ஹோலி ஸ்பிரிட் அவன் பெற்றுக்கொண்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் வந்து பிரசங்கித்தான் அவன் என்ன சொல்லுகிறான், இந்த வார்த்தையை வந்து இதுக்கு விரோதமாக யாராவது போதித்தாலும், வானத்திலேருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலும், நானே வந்து சொன்னாலும், நாங்களே சொன்னாலும், இந்த வார்த்தை வந்து மெய்யானது, இதுக்கு மற்ற காரியங்கள் வந்து அது பொய்யா இருக்கிறது என்று சொல்லுகிறான். கலாத்தியர் 1:8 வாசிப்போம்.
நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன்.
அவன் வந்து வேறொரு சுவிசேஷம் வரும்போது அவன் சபிக்கப்பட்டவனா. இன்னைக்கு அநேகர் வந்து என்னது, தங்களோட ஓன் ஐடியாஸ் பிரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே வந்து சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அங்க வந்து என்னது, கர்த்தர் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரெவலேஷனை கொடுத்திருக்கார், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு வார்த்தையிலே சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக சமாரியா ஸ்திரியை வந்து இங்க சொல்லுகிறார். அந்த சமாரியா ஸ்திரியின் இடத்துல வந்து தேவன் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே போகும்பொழுது அவர் வந்து தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது அவன் என்ன பண்ணல, தன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி போகல. அவ என்ன செய்கிறா, she had met Jesus, she never leaned to the understanding of the people. என்ன சொல்றாங்க, people என்ன சொல்றாங்க, அவர் வந்து வந்து மெசியா கிடையாது, அவர் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட், அவர் வந்து ஈவில், அவர் பயல்சபிள் என்று சொன்ன அந்த அதன்படி அவள் சாயாதபடிக்கு அவள் என்ன செய்கிறா, குடத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணா, நான் மேசியாவை பார்த்தேன், நீங்களும் வந்து பாருங்க, அவர் தானே வந்து பாருங்கள் என்று அவள் அப்படியாக செய்தால் அவளுக்கு என்னது, அந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி அவள் சாயாதபடிக்கு அந்த வார்த்தையிலே நான் தான் அவர் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மேலே அவள் விசுவாசம் உள்ளவளா இருந்தாள். ஹல்லேலூயா. அதே போல நமக்கு மரியாள் பார்க்கும்பொழுது மரியாள் வந்து அங்க காபிரியல் தூதன் வந்து அங்க வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது இயேசு பிறப்பார் என்று சொல்லும் பொழுது நான் வந்து கணவனை அறியனே என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் மேல் நிழலிடும், அப்பொழுது நீ வந்து கர்ப்பம் தரிப்பா என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. பீப்பிள் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ண ஜோசப் வந்து மேரேஜ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாரா, அந்த மாதிரி ஓன் ஐடியாஸ்ல அவள் சாயாதபடிக்கு அந்த வார்த்தையின் மேலே அவள் சாய்ந்தாள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேலே சாயும் பொழுது அவன் பண்ணால் இயேசுவை அவள் பிறப்பிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியம் கிடைத்தது. அவள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வேற யாருக்குமே அது வந்து கிடைச்சதும் கிடையாது, இனிமேலும் கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு ஒரு கிரேஸ் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ண அந்த நேரத்தில் வந்து அந்த வார்த்தையை வந்து விசுவாசித்தாள் என்று பார்க்கிறான். அதே போல சொல்றேன், பிரன்ஹாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், சிறு வயது முதலே அவர் கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து அது எல்லாமே புரியவே இல்லை. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு, அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் அவர் மீட் பண்ணுறார். ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் மெட் மீ அவுட் தேர் அண்ட் கமிஷன்ட் மீ டு கோ என்று சொல்ல, கமிஷன் அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கப்படும். ஏஞ்சல் ஆஃப் காட் அங்கே வந்து அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கிறார், நீ உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பா, நீ எல்லாம் இந்த உன்னோட சுவிசேஷம் ஒன்று உலகமெங்கிலும் பண்ணு போகும்னு சொல்லும்பொழுது அதை வந்து அவருடைய பாஸ்டர் இடத்துல சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார், நீ வந்து உனக்கு வந்து ஒரு கிராமர் கூட உனக்கு சரியான இங்கிலீஷ் கூட நீ ஒழுங்காக பேச மாட்டேன், கிராமரே இல்லாமல் பேசுவ, நீ வந்து எப்படி உனக்கு எஜுகேஷன் இல்லை, நீ எப்படி நீ உலகமெங்கேயும் போவ என்று அவர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ வாஸ் இன் ட்ரஸ்டிங் இன் மை கிராமர், நான் வந்து என்னோட கிராமரில் விசுவாசம் வைக்கல, I was in trusting in my ability I had, என்னுடைய ability என்னால என்னால முடியும் என்று அந்த மாதிரி என்னுடைய எபிலிட்டியில நான் வந்து விசுவாசம் வைக்கல, ஐ வாஸ் கமிஷன்ட். ஹல்லேலூயா. எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரால் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். அந்த விசுவாசம் உலக அவ்வளவு எவ்வளோ வந்து காரியங்களை சந்தித்தார், எவ்வளோ அவமானங்களை சந்தித்தாலும், எவ்வளோ நிந்தையான பேச்சுகள் சந்தித்தார், அவர் கடைசி வரைக்கும் சந்தித்தார். இன்ன வரைக்கும் அதை பத்தி அவர் சொல்லுறாங்க, இன்ன வரைக்கும் வந்து பிரணாம வந்து நிந்தையாக சொல்லுகிறாங்க, இன்ன வரைக்கும் வந்து அந்த இந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் மீடியா வந்து அவருக்கு வந்து எதிராக பேசுகிறது. ஆனாலும் என்னது, அந்த கமிஷன் அங்க ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அது நான் என்னது, அந்த வார்த்தையானது அவர் மூலமாக அங்க நிறைவேறியது. அந்த மனுஷகுமாரோட ஊழியமானது ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் கொடுக்கப்பட்டது. இந்த ஊழியம் வந்து அவரோட நிற்காமதபடிக்கு இப்பொழுது பிரைட் அந்த ஊழியத்தை கண்டினியூ செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த மனவாட்டியாக நாம் வந்து இன்னைக்கு அந்த மனவாட்டின் ஊழியம் வந்து அது வந்து அதிலே நாம இருக்கிறோம். இது எங்கே முடிவடையும், அவருடைய மில்லினியம் வரும் பொழுது அந்த எட்டானிட்டிக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும் பொழுது அவருடைய பண்டிகை நாளிலே வந்து இது முடிவடைகிறதா இருக்கிறது. எல்லாமே என்னது, கர்த்தர் வந்து அவரால் வந்து கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ப்ராஃபட்டாக அவர் இருந்தார். எதனால இவர் சக்சீட் ஆச்சு? அவர் வந்து ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் படி சாயாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது அதிலே அவர் வந்து அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தபடினாலே கர்த்தர் என்ன சொன்னார், உன் முன்னாடி கேன்சர் கூட நிக்காது என்று சொன்னது போல அவர் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து அங்கே சுகமாக்கினார். அந்த ஜபமானது அந்த என்ன பண்ண கர்த்தர் வந்து அவரோட கூட இருக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு முன்னதாக எந்த விதமான நோயும் அங்கே வந்து எதிர்த்து நிற்க முடியவில்லை. எல்லாமே வந்து அதிலிருந்து அவரிடத்துலேருந்து அந்த ஜபத்திலிருந்து அவர் ஜெயித்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுதான் வந்து என்னது நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை வந்து சோர்வடைய செய்யாதபடிக்கு, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்குள்ளாக செல்லாதபடிக்கு, தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வராதபடிக்கு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராமிஸ் என்னது, அந்த ப்ராமிஸை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த எல்லாமே வந்து உலகத்தில் காண்கிற எல்லாமே மாயையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாமே நான் காண்கிறது எல்லாமே மாயை, இது எல்லாமே அழிஞ்சு போகும். கர்த்தருடைய வார்த்தையே அது நித்தியமா இருக்கிறது, அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது, நித்தியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்கிறதா இருக்கிறது, மிலீனியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால என்னது, நம்மளுடைய உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையின் பட்சத்தில் சாய வேண்டும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் தாமே நம்மளை அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே மட்டுமாய் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தை தடையில்லாமல் ஆண்டவரே பிரசங்கிக்கப்பட அதை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே இப்பொழுது வேர்ட் ஃபார்ம்ல எங்களுக்குள்ளே இருக்கிறீர். கர்த்தாவே, பரிசுத்தாவியை நீர் எங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தாவே, அதன்படி நாங்கள் வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையின் பட்சத்திலே நிற்கிறவர்களாக காணப்பட கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, இந்த உலகத்தின் மாயைகள் ஒருவரையும் ஆண்டவரே வஞ்சிக்காதபடிக்கு, அவள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, அவள் குழப்பம் அடையாதபடிக்கு இந்த ஆண்டவரே சத்தத்துக்கு, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வார்த்தையின் பட்சத்திலே நிற்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் இந்த வார்த்தைக்கு என்று உறுதியோடு நாங்கள் காணப்பட ஒவ்வொருவரும் பலப்படுத்தும். கர்த்தாவே, இந்த விசுவாசமானது எங்களுக்கு அதிக ஆண்டவர் அதிகமாக தேவைப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்வதற்கு அதிக ஃபெய்த் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிட பொறுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மறுபடியும் நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய இந்த சபையிலே ஆராதனை செய்ய கூடி வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீ கட்டளையிட்டாலும் கர்த்தாவே, அந்த வேளையில ஒரு ஆடும் ஆண்டவரே இந்த மந்தையை விட்டு பிரியாதபடிக்கு, வரிசையை விட்டு விலகாதபடிக்கு, ஒருவரும் ஆண்டவரே கைவிடப்பட்டு போகாதபடிக்கு, பின் போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் இந்த சாலையத்திலே மறுபடியும் கூடி வந்து உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் விடுதலையோடு ஆராதனை செய்ய சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உம்முடைய வண்டரே ஆலயத்தில் நாங்கள் களி கூறும்படியான அந்த நாளை அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டாலும் கர்த்தாவே, எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தி போடும் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் முறியடித்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் மாத்திரமே மகிமைப்படும். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே இன்னும் அதிக அற்புத அடையாளங்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். எல்லா காரியத்தையும் நீ வாய்க்கு செய்து ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே நீ ஜீவிக்கிறீர் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியாக, நாங்கள் அப்படியாப்பட்ட ஒரு ஜீவித்தை ஜீவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். கர்த்தாவே, உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த பில்லர் ஆஃப் தி ஃபயர் ஆண்டவரே எங்களை அது வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எந்த வாய்ஸுமானா இந்த விளங்காத சத்தங்கள் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விளங்காத சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காடை நாங்கள் பெற்று அந்த வார்த்தையின்படி நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் உமக்கென்று பிரியமான ஜீவியத்தை ஜீவிக்க கிருபை செய்தெல்லும் இந்த ஆண்டரே இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் கிட்டி சேர, இன்னும் உமக்கு பிரியமாக ஜீவிக்க நீர் எங்களை நீ வழி நடத்தும். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிட்டாலும் இந்த காலமானது இந்த சூழ்நிலையானது எல்லாருக்கும் ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஆண்டரே ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்துக்கு வந்து நான் ஆராதிப்பேன், உமக்கென்று நான் ஜீவிப்பேன் என்று ஒவ்வொரு மண்டரே அந்த முடிவை எடுத்து தன்னுடைய இருதயத்திலே உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டரே அந்த விருப்பத்தை ஒவ்வொருவரும் அதை பெற நீ கிருபை செய்தும் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டரே. அன்னைக்கு மோசே சொன்னான், ஒரு குழம்பும் நாங்கள் பின் வைக்க போவதில்லை என்று சொன்னான் கர்த்தாவே. அதே போல ஒரு குழம்பும் நாங்கள் பின் வைக்காதபடிக்கு நாங்கள் ஆண்டரே உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்தும் அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டரே, தகுதிப்படுத்தும் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டரே தயவாய் மன்னித்தரலும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம். கர்த்தரும் மீட்பெரும் மறுமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமென்.